நம்மளுடைய முக்கியமான செயல் பிரசாதம். பிரசாதத்தை எப்படி நம்ம மதித்து ஏற்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம கிருஷ்ணருக்காக எப்படி உணவு தயாரிக்கிறது, அதில் நம்ம பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்னென்ன, அப்படி தயாரிக்கப்பட்ட உணவை கிருஷ்ணருக்கு எப்படி நைவேத்தியம் செய்கிறது, கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவை அவருக்கு பிடித்த மாதிரி எப்படி நைவேத்தியம் செய்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி பரிமாறுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம கிருஷ்ணருக்காக தயாரிக்கப்பட்ட அந்த கிருஷ்ணருக்காக தயாரிக்கப்பட்டு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பக்தர்களால் பரிமாறப்படக்கூடிய உணவை, அதாவது பிரசாதத்தை நம்ம எப்படி ஏற்கிறது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். இதில் சில விஷயங்கள் நேற்றும் சொல்லியிருக்கலாம், அதாவது இதெல்லாம் பிரசாதம் பரிமாறுறது பிரசாதம் எடுத்துக்கொள்வது ரெண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடைய விஷயங்கள். அதனால் சில நேரங்களில் ஒரே விஷயம் மீண்டும் வர்ற மாதிரி தெரியலாம். இருந்தாலும் கூடிய மட்டும் நேற்று சொன்ன விஷயங்கள் வராது இருக்காது. இருந்தாலும் குறிப்பாக பிரசாதம் எடுத்துக்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா, பிரசாதத்தை நம்ம மதித்து ஏற்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது பிரசாதத்தை எடுத்துக்கிறோம், பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி சொல்லலாம். பிரசாதம் உண்பது அப்படிங்கிறது கிடையாது. பிரசாதத்தை நம்ம சாப்பிட்றது கிடையாது. சாதாரண சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரசாதம் கிருஷ்ணருடைய கருணை. இந்த கருணையை நம்ம மனம் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கருணையை நம்ம ஒரு சேவையாக எடுத்துக்கொள்கிறோம். கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ளும் போது அது ஒரு சேவையாகுது. நேற்று நான் விளக்கின்றேன், சேவோன் முகோகி ஜீவாதோ. நேற்று காலையில் முதல் வகுப்பில் நான் சொல்லின்றேன், ஒருத்தர் கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணங்கள் லீலைகள் இதெல்லாம் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ அவர் சேவன் முக்கவாக மாறணும். சேவன் முக்க அப்படின்னா சேவையில் ஆர்வமுடையவர்களாக மாறணும். சேவையில் ஆர்வமுடையவர்கள் அப்படின்னா அந்த சேவையானது எப்படி ஆரம்பமாகுதுன்னா, ஜிஹ்வாதோ, நம்மளுடைய நாக்கிலிருந்து அந்த சேவையானது ஆரம்பமாகுது. நாக்கிலிருந்து நம்ம செய்யக்கூடிய பணிகளில் ஒன்று இந்த பிரசாதத்துக்கு சேவை பண்ணுறது. கிருஷ்ணர் கருணையோடு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உணவை நம்ம பிரசாதமாக ஏற்று மதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாகுது பக்தியில். அதனால் பிரசாதம் உண்றது அப்படிங்கிறது கிடையாது. பிரசாதத்தை ஏற்று மதிக்கின்றோம் அல்லது ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சேவையினுடைய பாவத்தில் பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறோம், இது அந்த பிரசாத சேவை அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கணும். நம்ம பிரசாதத்தை நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்மளுடைய ஆனந்தத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. பிரசாத சேவை இருக்கணும், பிரசாத ஆனந்தம் இருக்கக்கூடாது. பிரசாதம் சமைக்கிறது மூலமாக நான் வந்து ஆனந்தமாக இருப்பேன், பிரசாதம் எடுத்துக்கிறது மூலமாக நான் ஆனந்தம் அடைவேன், அந்த மனோபாவத்தில் ஒருத்தர் பிரசாதம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரசாதம் எடுத்துக்கொள்ளும் போது கிருஷ்ணருடைய ஒரு சேவையாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த மனப்பக்குவம் ரொம்ப அவசியம். ஹரிஷோரி பிரபு ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வார் பக்தியினுடைய பாவத்தோட அப்படிங்கிறத அவருடைய நூலில் சொல்கிறார். பிரபுபாதர் எப்போவுமே பெரும்பாலும் ரொம்ப மெதுவாக கவனத்தோட பிரசாதம் எடுத்துப்பார். பிரபுபாதர் எப்படி பிரசாதம் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறதுலேயே நம்ம கடவுளுடைய கருணை அப்படிங்கிறது பிரசாதம், அது எப்படி ஒரு பக்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கலாங்கிறார். பிரசாதமானது எப்படி பக்தியினுடைய மற்ற விஷயங்களை ஒருத்தர் பணிவோடு செய்கிறோமோ அதே மாதிரி இதுவும் பணிவோடு செய்யப்பட வேண்டும். காமமோ மற்ற எந்த ஒரு பௌதீக தன்மைகளோ இல்லாமல் ஸ்ரீல பிரபுபாதர் செயல்படுறார் அப்படிங்கிறத அவருடைய அந்த அடிப்படையான செயலிருந்தே ஒருத்தரால் புரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீல பிரபுபாதர் பிரசாதம் எடுத்துக்கிறத வைத்தே அவர்கிட்ட இருக்கக்கூடிய பக்தியை ஒருத்தர் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஹரிஷோரி பிரபு சொல்கிறார். பக்தியில் எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் அந்த காரியத்தில் நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு விளைவுகள் இருக்கும். எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுதான். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுறதாகட்டும், ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறதாகட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், நேரடியாக பகவானுக்கு வந்து பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா செயலுமே எப்படி நம்மளுடைய மனப்பான்மை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு உண்மையான விளைவுகள் அப்படிங்கிறது இருக்கும். கிருஷ்ண பக்தியில் ஸ்ரீல பிரபுபாத கூட இதை எழுதுவார் உபதேசாமிரதத்தினுடைய முகவுரையில். என்னன்னா, ஒரு பக்தருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அவருடைய மனப்பான்மையை பொறுத்தது. அது ஒரு எளிமையான கருத்து மாதிரி தெரியலாம், ஆனால் அந்த கருத்துல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அதே விஷயம் பிரசாதத்துக்கும் பொருந்தும். ஒருத்தர் பிரசாதத்தினால எந்த அளவிற்கு நன்மையை பெறலாம் அப்படிங்கிறது அவருடைய மனப்பான்மையை பொறுத்தது. சில நேரங்களில் பிரசாதம் அப்படிங்கிறது மருந்துன்னு சொல்லப்படுது. ஹரிநாமம் எப்படி மருந்தோ அதே மாதிரி பிரசாதமும் ஒரு மருந்துன்னு சொல்லப்படுது. ஒருத்தர் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் அதில் விளைவுகள் இருக்கும். அதே மாதிரி தெரிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம ஸ்ரத்தையில்லாமல் சொல்கிறதை காட்டிலும் நம்பிக்கையோடு தெரிஞ்சு கவனத்தோடு சொன்னோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி சிறப்பானதாக இருக்குமோ அதே மாதிரி பிரசாதத்தையும் நம்ம நம்பிக்கையோடையும் பிரசாதத்தினுடைய பக்குவமான மனப்பான்மையோடையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் பிரமாதமாக இருக்கும். இல்லைனாலும் பிரசாதத்தினுடைய விளைவுகள் ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் அது ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம தேவைப்படக்கூடிய முன்னேற்றத்தை நம்மளால் அடைய இயலாது. அதனால் பிரசாதத்தை ஏற்கும்போது நம்மளுடைய மனப்பான்மை அது கிருஷ்ணருடைய கருணை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இதை ஒரு சாதாரண உணவாக என்றைக்குமே நம்ம நினைக்கக்கூடாது. பிரசாதத்தினை ஒரு சாதாரண உணவாக நினைத்தோம் அப்படின்னா அது அபராதமாக சொல்லப்படுது. அதனால தான் பிரபலமான அந்த புராணத்திலேருந்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் நம்ம சொல்கிறோம், மகாபிரசாதே கோவிந்தே நாம பிராமணி வைஷ்ணவே ஸ்வல்ப புண்ணியவதம் ராஜன் விஸ்வாசுனை விஜாயத்தே. மகாபிரசாதம் முதல்ல வருது, கோவிந்தன் நாம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், பிராமண வைஷ்ணவ இவங்க அஞ்சு பேர் மேலே யாருக்கு நம்பிக்கை இல்லையோ, ஸ்வல்ப புண்ணியவத்தம் ராஜன் விஸ்வாசுனை விஜாயத்தே, விஸ்வாச யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு ஸ்வல்ப புண்ணியம் கொஞ்சம் கூட புண்ணியமே இருக்காது, எல்லாமே நாசமாக போயிடும். யாருக்கு மகாபிரசாதம் மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு அது அபராதமாக சொல்லப்படுது, அவங்களுடைய புண்ணியம் எல்லாம் அழிஞ்சு போயிடும்னு சொல்லப்படுது. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் நித்யானந்த பிரபு சொல்கிறார் பிரசாதத்தை பற்றி பேசும்போது, இவை பகவான் கிருஷ்ணரால் மீதம் வைக்கப்பட்ட உணவாகும். நீ இதனை சாதாரண மீதி உணவாக கருதினால் நீங்கள் அபராதம் இழைக்கிறீர்கள். நீங்கள் இதனை சாதாரண மீதி உணவாக கருதினால் அபராதம் இழைக்கிறீர்கள். அதாவது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை நம்ம சாதாரண உணவாக நினைத்தோம்னா அது அபராதமாகுது. ஸ்ரீல பிரபுபாத் பொருளுரையில் எழுதுகிறார், மகாபிரசாதத்தினை சாதாரண சாதம் அல்லது பருப்பிற்கு சமமாக கருதுபவன் நிச்சயமாக மிகப்பெரிய அபராதம் இழைப்பதாக பிருகத் விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சாதாரண உணவுப் பொருட்கள் தீண்டத்தக்கவை தீண்டத்தகாதவை எனப்படுகின்றன, ஆனால் பிரசாதத்தினை பொறுத்தவரையில் அத்தகைய இருமை தன்மைகள் கிடையாது. பிரசாதம் தெய்வீகமானது. சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரின் திருமேனியில் எந்த ஒரு பரிணாமமோ கலங்கமோ இல்லாததைப் போலவே பிரசாதத்திலும் எந்த ஒரு பரிணாமமோ கலங்கமோ இல்லை. இதனால் ஒருவன் இத்தகைய இருமையான மனப்பான்மையுடன் இருப்பானேயானால் அவன் பிராமணனாக இருந்தால் கூட தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் இழந்து நிற்பான் என்பது உறுதி. அத்தகு அபராதி நரகத்திற்கு செல்கிறான், திரும்பி வருவதே இல்லை. இது பிருகத் விஷ்ணு புராணத்தின் கூற்றாகும். ஸ்ரீல பிரபுபாத் மத்திய லீலை 3:39 எழுதுறாரு. பிரசாதத்தை நம்ம ஏற்று மதிக்கணும், பிரசாதத்தை நம்ம அவமரியாதை செஞ்சோம், பிரசாதத்தினை சாதாரண உணவாக நம்ம கருதணும் அப்படின்னா அது அபராதமாகுதுன்னு. பிரசாதத்தை நம்ம ஏற்கிறதுக்கு முன்னாடி சில பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கிறது வழக்கமாக இருக்கு. பொதுவாக நம்ம பக்தி வினோத் தாக்கூருடைய ஷரீர வித்ய ஜால் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனையை அல்லது பாடலை நம்ம உச்சரிக்கிறோம். அதை உச்சரிக்கிறோம் அப்படின்னா அது ஏதோ நம்மளுடைய புலநின்பத்துக்காக, சரீர வித்யாஜால் சொன்னால் எல்லாம் குஷியாயிடுறது அப்படிங்கிறது கிடையாது. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், பக்தர்களுக்கு பாகவதம் கிளாஸில் கூப்பிட்டு வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவனா உடனே அப்படியே சொக்கிடுவாங்க, கழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடும். மகாபிரசாதே கோவிந்தேனா உடனே விழிப்போட எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி நம்ம அனுபவிக்கிறதுக்காக பிரசாதத்தை ஏற்கக்கூடாது. அதற்காகத்தான் நமக்கு ஆச்சாரியர்கள் இந்த பாடலை கொடுத்துருக்குறாங்க, ஷரீரா வித்யஜால். அதில் நம்ம பார்த்தோம்னா பக்தினோ டாக்கூர் அதனுடைய அர்த்தங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் கொடுத்துருக்கக்கூடிய அர்த்தங்களை சும்மா சொல்லிட்டு மட்டும் போகிறது கிடையாது. இந்த சரீரம் அவித்யாவினுடைய வலை, ஜட இந்திரியதாகிய கால், ஜட இந்திரியங்களால் ஆனது, வரிசையாக சொல்கிறார் ஒவ்வொன்றா. இந்த நடுவில் இருக்க இந்த நாக்கு ரொம்ப கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கடினமானது, கிருஷ்ணன் நீங்கள் கருணையோடு இந்த பிரசாதத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பக்குவமான மனப்பான்மையோட பிரசாதத்தை ஏற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பாடலை நம்ம முன்னாடி சொல்கிறோம். அதையும் நம்ம கவனித்து கொள்ள வேண்டும். பிரசாதத்தை ஏற்கும்போது அது எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம பின்பற்றுறோமோ அந்தளவுக்கு பிரசாதத்தினால நமக்கு நன்மை கிடைக்கும். சிம்பிள். பிரசாதத்தை ஏற்கும்போது கிருஷ்ணர் எப்படி இதை சுவைத்திருப்பார், கிருஷ்ணர் எவ்வளோ கருணையோடு நமக்கு இதை கொடுத்துருக்கிறார், இல்லை நேற்று நம்ம சொன்ன மாதிரி இது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு, சைத்தன்ய மகாபிரபு எப்படி அவருடைய சகாக்களோட பிரசாதம் எடுத்துக்கொள்வார், அந்த விஷயங்கள்லாம் நம்ம நினைவில் கொண்டோம் அப்படின்னா அப்போ அது இன்னும் நமக்கு சிறப்பான மனப்பான்மையை மனப்பக்குவத்தை நமக்கு கொடுக்கும். அது நமக்கு உதவியாக இருக்கும். பிரசாதம் எடுத்துக்கொள்ளும் போது அமைதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அவசரம் காட்டக்கூடாது, சாந்தமாக இருக்கும். பிரசாதம் எடுத்துக்கிற நேரத்தில் சண்டை போடுறதோ அவசர அவசரமாக சாப்பிட்றதோ கூடாது. கிருஷ்ணருடைய கருணை, அந்த கருணையை நம்ம நிதானமாக எடுத்துக்கணும். அவசர அவசரமாக கடகட கடகட இந்த நவீன காலத்தை பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் கிடையாது, இந்த வார்த்தையே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கேட்டப்ப ஒரு மேபி ஒரு 12-13 வயசில் இருக்கும்போது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கும் இந்த வார்த்தை ஃபாஸ்ட் ஃபுட். முன்னாடிலாம் இருந்து கிடையாது இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற வார்த்தை சமீபத்தில் வந்ததுதாங்க. நான் சின்ன வயசில் கேட்ட மாதிரி தெரியல. ஃபாஸ்ட் ஃபுட் அதாவது சாப்பிட்றது கடகட கடகடன்னு சாப்பிட்றது, எல்லாத்தையும் அள்ளி போட்டு வாயில் உள்ளே போட்டுட்டு குடு குடு குடுன்னு ஓடுறது, எல்லாம் ஆஃபீஸுக்கு ஓடுறதுன்னா அவ்வளோ ஒரு வேலை, கடை 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 கடன்னு ஓடுறது. அதுக்காக இன்றைக்கி யாருமே சாதாரண சாப்பாட்டை கூட ஒழுங்காக யோசித்து சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் பக்தர்கள் இது பகவானுடைய கருணை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அமைதியோட மகிழ்ச்சியோட இன்பமாக நம்ம பிரசாதத்தை கவனத்தோட சாப்பிடணும், கவனத்தோட எடுத்துக்கணும். விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுது, பிரசாதம் சாப்பிடும்போது கோபம் இருந்ததுன்னா உள்ளே போகிற உணவு விஷமாயிடுமோ. கோபமான மனப்பான்மையில் நம்ம பிரசாதம் எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே போகிற உணவு விஷமாயிடும்னு சொல்லப்படுது. அதனால் பிரசாதம் எடுத்துக்கும்போது நம்ம முறையான மனப்பான்மை ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. அதே சமயத்தில் முதல்ல சொன்னேன், பிரசாதத்தை நம்ம சேவை பண்ணணும், பிரசாதத்தை நம்ம அனுபவிக்கக்கூடாது, பிரசாத சேவை இருக்கணும், பிரசாத ஆனந்தம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதே சமயத்தில் பிரசாதம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த பிரசாதத்தை நம்ம சுவைக்கவே கூடாது, பிரசாதம் எப்படி இருந்தாலும் ஒரு ஜடம் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணருடைய பிரசாதம் அவருடைய கருணையை நம்ம எடுத்துக்கிறதுல அதில் தவறு எதுவும் கிடையாது. அதாவது ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆத்மாவினுடைய சொரூபம், ஆனந்தமயோபியசாத் சச்சித் ஆனந்தம். ஜீவன்கள் எல்லாருமே சச்சிதானந்தமயமானவர், அதனால பிரசாதத்துல இருந்து ஆனந்தத்தை ஏற்கிறது அப்படிங்கிறது அதுல ஒன்றும் பெரிய குற்றம் அப்படின்னு கிடையாது. ஆனா அது எத்தகைய மனப்பான்மையோடு அந்த ஆனந்தத்தை ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கிறது தான் அவசியம். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், நிறைய நேரங்களில் ஒரு எளிமையான உதாரணம் கொடுப்பார் ஸ்ரீல பிரபுபாதர். கிருஷ்ணர் புருஷர், நம்ம எல்லாரும் பிரகிருதி. எப்படி ஒரு சாதாரண பௌதிக உலகத்தில் புருஷர் எப்படி அனுபவிப்பாளராக இருக்கிறாங்களோ, பிரகிருதி எப்படி அனுபவிக்கப்படுபவளாக இருக்கிறாங்களோ, அது மாதிரி உண்மையான நிலையில் கிருஷ்ணர் அனுபவிப்பவர், நம்ம அனுபவிக்கப்படுபவர்கள். எப்படி ஒரு பெண்ணானவள் புருஷரால் அனுபவிக்கப்படுறதுனால தானும் ஒரு வகையான அனுபவத்தை பெறுகிறாளோ, அதே மாதிரி ஜீவன்கள் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுனால, கிருஷ்ணருக்கு இன்பத்தை கொடுக்கறதுனால, கிருஷ்ணர் ஆனந்தம் அடைகிறதுனால அவருடைய ஆனந்தத்தை பார்த்து ஆனந்தம் அடைகிறார்கள். அந்த ஆனந்தம், கிருஷ்ணருடைய ஆனந்தத்தை பார்த்து அடையக்கூடிய அந்த ஆனந்தமானது, இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணர் நேரடியாக அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை காட்டிலும் உயர்ந்ததாகுது. இது கொஞ்சம் தத்துவமான விஷயங்கள், நான் பல நேரம் சில நேரத்தில் பேசியிருக்கிறேன். உண்மையில கிருஷ்ணர் அவருக்கு சேவை பண்றதுனால அவர் ஆனந்தம் அடைகிறார் அவர்கிட்ட இருந்து. அதனால நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த ஆனந்தத்தையும் எதிர்பார்க்கிறது கிடையாது. ஆனா அதே சமயத்தில் அவருக்கு நம்ம சேவை செஞ்சோம்னா அவர் திருப்தி அடைகிறார். அவர் திருப்தி அடைகிறத பார்க்கும்போது நம்மளுடைய ஆனந்தம் இன்னும் அதிகரிக்கும். அது உண்மையான ஆனந்தம். அதுதான் ஜீவனுடைய சச்சிதானந்த நிலையினுடைய தாத்பரியம். அந்த ஆனந்தம் எத்தகையதுங்கிறத அனுபவிக்கிறதுக்காக தான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவோ வர. இது சில நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன். எனிவே, அது அப்புறமா விளக்கா தெரியாதவங்களுக்கு. இப்போ நம்ம பிரசாதத்துக்கு போகலாம். அதே மாதிரி பிரசாதத்தையும் கிருஷ்ணருடைய ஆனந்தத்திற்காக நம்ம கொடுத்து அதை மறுபடி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் ஒரு வகையான ஆனந்தம் இருக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒரு பொருளுரையில் எழுதுகிறார், எல்லோருக்கும் இயற்கையாக சுவைக்கிறதுக்கான ஒரு சக்தி இருக்கு. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை சுவைக்கணும் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியானது பிரசாதத்தை எடுத்துக்கிறதின் மூலமாக முறையாக பிரயோகிக்கப்படுதுங்கிறார். மேலும் இன்னொரு இடத்துல ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுகிறார், கிருஷ்ணருடைய உதவியினால நம்ம அனுபவிக்கிறோம். கிருஷ்ணருக்கு கொடுத்து நம்ம அனுபவிக்கிறோம். கிருஷ்ணர் எடுத்துட்டு நமக்கு கொடுக்கிறார். அதனால அந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுல தவறு கிடையாது. அதாவது இன்னொரு விதத்தை சொல்லணும்னா, இந்த மாதிரி பிரசாத ஆனந்தத்துல ஈடுபடுறதுல தவறு கிடையாது. பிரசாதத்துல இருந்து நேரடியாக நான் ஆனந்தத்தை அடைய போறேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறு. கிருஷ்ணர் அனுபவிக்கிறார். அவர் அனுபவித்ததை நம்ம நினைக்கும் போது நம்மளும் அனுபவிக்கலாம், நம்மளும் ஆனந்தப்படலாம். சில நேரத்தில் பார்த்தோம்னா திருவிழா நாளில் இதை பக்தர்கள் பிரசாதம் எடுத்துக்கொள்ள சொல்லி ஊக்குவிக்கலாம், பிரசாதத்தை நல்லா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கலாம். அதில் அது பழக்கமும் கூட. நேற்றும் இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். பிரசாதம் ஏற்கும் போது அமைதியோடு இருக்கணும். பிரசாதம் பரிமாறுறவங்களும் அமைதியோடு இருக்கணும். பிரசாதம் பரிமாறுறவங்க, பிரசாதம் எடுத்துக்கொள்கிறவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இனிமையான விஷயங்களை பேசணும். ரொம்ப சிக்கலான விஷயங்கள், பிரச்சனைக்குரிய விஷயங்கள், கடினமான விஷயங்களை பிரசாதம் ஏற்கும்போது பேசக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸ்ரீல பிரபுபாதர் பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக எடுத்துப்பார். சில நேரங்களில் அவர் யார்கிட்டையாவது ஏதாவது என்ன வேணும் என்ன வேண்டாம் அதை மட்டும்தான் சொல்லுவார். ஸ்ரீல பிரபுபாதர் பிரசாதம் எடுத்துக்கும் போது அதிகமாக எதுவும் பேச மாட்டார். யாராவது சில விருந்தினர்கள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பேசுவார். மற்றபடி ஸ்ரீல பிரபுபாதர் பிரசாதம் எடுத்துக்கும் போது அதிகமாக பேச மாட்டார். என்ன வேணும் என்ன வேண்டாம் அதோடு நிறுத்திப்பார். ஆனால் அதே சமயத்தில் பிரசாதம் எடுத்துக்கும் போது பேசவே கூடாது அப்படிங்கிறதும் தடை கிடையாது. நான் நேற்றே அதை விளக்கின்றிருந்தேன். கொஞ்சம் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக தென்னிந்தியாவில், யாரும் சாப்பிடும்போது பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம்னா கௌர லீலையில் எல்லா பக்தர்களும் சேர்ந்து பல விஷயங்களை பேசுறதை நம்ம பார்க்குறோம். அதையும் குறிப்பாக நித்யானந்த பிரபு நிறைய பேசுவார் பிரசாதம் எடுத்துக்கும்போது. சில நேரத்தில் கேளிக்கையாக சில வார்த்தைகளை அவர் சொல்லுவார். அது ரொம்ப இனிமையாக இருக்கும், எல்லா பக்தர்களும் நகைச்சுவையாக இருப்பாங்க பிரசாதம் எடுத்துக்கும்போது. அதனால் அதில் பேசுறது எதுவும் தடை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப கச்சமுச்ச 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 கச்சமுச்சன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் கச்சமுச்ச கச்சமுச்சன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடமானது ஒரு மாதிரி வித்தியாசமாயிடும், அந்த சூழ்நிலை சரியானதாக கருதப்படுறது கிடையாது. எப்போ கச்ச கச்சகன்னு ஆயிடுச்சுன்னா. இன்னொரு பழக்கம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நான் இஸ்கானில் அதிகமாக பார்க்கறது இல்லை நம்ம, ஆனால் கௌடி வைஷ்ணவர்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்னா, பிரசாதம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது நடுவில் சில பக்தர்கள் யாராவது மகா பிரசாது கீ ஜாயின்னு சொல்லுவாங்க. அப்போ எடுத்துக்கக்கூடிய பக்தர்களுக்கு அதை நினைவுபடுத்துறதுக்காக. இன்னொரு பழங்கால பழக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் சில பிராமணர்கள்லாம் பார்த்திங்கன்னா கோவிந்தா ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒவ்வொரு கவலத்தையும் போடுவாங்க. இது இத்தகைய வழிமுறைகள் எல்லாமே நம்ம பிரசாதம் எடுத்துக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு அதனுடைய அவசியத்தை நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு. சில நேரத்தில் நம்ம இன்னொரு பழக்கம் என்ன அப்படின்னா, பிரசாதம் நல்ல விதத்தில் தயார் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா சமைத்தவரை நம்ம பாராட்டலாம். அது ஒரு பழக்கம். சாப்பிடும்போதே நம்ம இந்த பதார்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க, அந்த பக்தரை நம்ம பாராட்டலாம். அப்படி பாராட்டுறது அப்படிங்கிறது என்னுடைய நாவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் கிடையாது, கிருஷ்ணருக்கு நல்லபடியாக அவர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தில் பாராட்டலாம். ஆனால் அதே சமயத்தில் அதில் குற்றம் இருந்ததுன்னா அப்போ அந்த இடத்துல பேசக்கூடாது. நிறைய நேரத்தில் ஆப்போசிட் தான் நம்ம பார்க்குறோம், நல்லா இருந்தால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வாய முடிட்டு கம்முன்னு சாப்பிட்ருவாங்க. சரியில்லை அப்படின்னா இருக்க உட்காந்துருக்கிற எல்லாரும் 100 கமெண்ட் வரும், அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அரகிருஷ்ணா என்ன இது இவ்வளோ இவ்வளோ இதாக இருக்குது, உப்புள்ள உரப்புள்ள காரம் இல்லை, வேகலை 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 வேகலை, 10 பேர் 100 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. இல்லை ஏதாவது சரியில்லை அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் வழிமுறை என்ன அப்படின்னா, பிரசாதம் எடுத்துக்கும்போது சிறப்பாக இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம அதை பாராட்டலாம். அதில் குற்றங்கள் இருந்தது அப்படின்னா அப்போ எதுவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கப்புறமா நம்ம போய் இந்த மாதிரி பிரசாதம் ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறத நம்ம அதிகாரிகள்கிட்ட சொல்லலாம், பொறுப்பாளிகள்கிட்ட சொல்லலாம், பிரசாதத்தில் கொஞ்சம் இந்த பிரச்சனை இருந்தது, இதில் சரி பண்ணிக்கணும், இதில் மசாலா இந்த மசாலா போட்டிருக்கக்கூடாது, வேறு மசாலா போட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கு யார் பொறுப்பாளி இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம். இது ஒரு முக்கியமான பண்பாடு, நம்ம பக்தர்கள் எல்லாரும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாடு. நல்லா இருந்ததுன்னா பாராட்டணும், சரியில்லை அப்படின்னா அப்போ நம்ம அந்த இடத்துல பேசக்கூடாது, அந்த இடத்துல பேசுறது சிறந்தது கிடையாது. தர்மசாஸ்திரத்தில் சாஸ்திரங்களில் பல விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு பிரசாதம் எடுத்துக்கிறதுல. நம்ம கீழ் உடை மட்டும் அணிந்து பிரசாதம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, மேலே ஏதாவது ஒரு துண்டோ இல்லை ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் பிராமணர்கள் பூணல் அது மாதிரி மேல் உடையோட அணியிறது அப்படிங்கிறது அவசியம். பிரசாதம் எடுத்துக்கும்போது அழுக்கான துணி போட்டுன்னு இருக்கக்கூடாது, குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கம்சா துண்டு அதை கட்டிக்கிட்டு நம்ம உட்காரக்கூடாது. பிரசாதம் ஏற்கும்போது செருப்பு போட்டு பிரசாதம் எடுத்துக்கொடக்கூடாது, சிக்காவை நம்ம முடிஞ்சிருக்கணும், அதாவது குடுமியை என்றைக்குமே நம்ம அவுத்து விடக்கூடாது. எப்போ அவுத்து விடணும், யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவுத்து விடணும், ராத்திரி தூங்கும்போது அவுழ்த்து விடணும், மலம் கழிக்கும்போது அவிழ்த்து விடணும், மற்ற நேரத்தில் குடுமையை நம்ம வந்து பெப்பர்பான்னு வச்சுக்கூடாது. இல்லை சில நேரத்தில் குடுமி முளைக்கல சின்னதாக இருக்குது அப்படின்னா கூட ரப்பர் பேண்டாவது போட்டுக்கணும். நம்ம அங்கே அப்படியே பேனு கிப்பி ஸ்டைல் மாதிரி விடக்கூடாது. அது கிடையாது, குடுமி குடுமினா வச்சு முடிச்சு போட்டு, அப்போ தான் அது எந்த ஒரு தூய்மையான காரியத்தை நம்ம செய்கிறோனாலும் அது அப்படி தான் இருக்கணும். அப்புறம் நம்ம பிரசாதம் எடுத்துக்கொள்ளும் போது ஐந்து இடங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும்னு சொல்லப்படுது மனுஸ்மிருதியில். கை தூய்மையாக இருக்கணும், கால் தூய்மையாக இருக்கணும், வாய் தூய்மையாக இருக்கணும், கோபம் அங்கே இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடிய இடம் தூய்மையாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய இடம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா மனுஸ்மிருதி கரெக்டாக என்ன சொல்லுதுன்னா சாணம் போட்டு முழுகணும்னு சொல்லுது. சாணம் போட்டு முழுவாட்டி கூட குறைஞ்சபட்சம் அந்த இடத்த நம்ம தண்ணி வச்சாது தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்திட்டு அந்த இடத்துல நம்ம அமர்ந்து பிரசாதம் எடுக்கணுமோ ஒழிய சும்மா குப்பையாக இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம பிரசாதம் எடுக்கக்கூடாது. நம்ம எத்தகைய ஆசனத்தில் அமர்றோம் அப்படின்னா அமரக்கூடிய ஆசனமானது உடைஞ்சது கிழிஞ்சதுலாம் இருக்கக்கூடாது. ஒரு பாய் ஒன்று வச்சுருக்குறோம் அப்படின்னா பாய் டாரு டாராக கிழிஞ்சு போய் அது அது கொட்டிக்கிட்டு இருக்கிற பாயெல்லாம் உடனே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும், அதெல்லாம் உபயோகிக்கக்கூடாது. இல்லை ஏதாவது ஒரு மர டேபிள் அது மாதிரி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அங்கங்கே உடஞ்சி கிடக்கு அப்படின்னா அதெல்லாம் பிரசாதம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு உபயோகிக்கக்கூடாது. காலை மடித்து அமரணும், உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றது கிடையாது. தரையில் தரையில் அமர்ந்து எடுத்துக்கிறது விசேஷம். சேரில் உட்காந்து டேபிள் போட்டு நம்ம எடுத்துக்கிறதை காட்டிலும் தரையில் அமர்றதுங்கிறது விசேஷம். நிச்சயமாக நின்னபடி சாப்பிட்றது நல்லது கிடையாது. நம்மளுடைய தட்டு உடஞ்ச தட்டாக இருக்கக்கூடாது. தட்டில் விரிசல் இருந்ததுன்னா அதை நம்ம உபயோகிக்கக்கூடாது. சமைக்கிற பாத்திரத்துலேயும் விரிசல் இருந்தது அப்படின்னா அது உபயோகிக்கக்கூடாது, அது தவறு. தட்டை தரையில் வைக்கணும். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தொடையில் தூக்கி வச்சுப்பாங்க, தட்டை தொடையில் வச்சு தொடையிலேருந்து சாப்பிட்டுருப்பாங்க. சில பேருக்கு குனிய முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடையில் தூக்கி வச்சுப்பாங்க இல்லை கையில் தூக்கி வச்சுப்பாங்க. இப்படி ஒரு கையில் தட்டை வச்சுட்டு இன்னொரு கையில் சாப்பிட்டுருப்பாங்க. இதெல்லாம் கூடுமான வரைக்கும் தவிர்க்கலாம். சில சூழ்நிலைகளில் வேறு வழி இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் கூடுமான வரைக்கும் குறைஞ்சது நம்மளுடைய தினசரி பழக்க வழக்கத்தில் அதை தவிர்க்கிறது சிறந்தது. படுக்கையில் உட்காந்துட்டு சாப்பிட்றது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அதாவது இந்த இன்னைக்கு அதாவது முந்தைய காலகட்டத்தில் வேற சூழ்நிலைகள்லாம் வேற, ரொம்ப பெரிய வீடாக இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வீடு இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா பெட்ரூம் தான் எல்லா ரூமும் இருக்கும். படுக்கை அறை ஒரு அதுவும் குறிப்பாக படுக்கை அறையிலையும் இந்த பெட்டு போட்டு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க அது ஃபுல்லாக கண்டாமினேஷன் தான். தினமும் அதில் தான் தூங்குறாங்க, டெய்லியும் அதில் தான் தூங்குறாங்க. தினமும் அந்த என்ன பெட்ஷீட்டை மேலே எடுத்து விரித்து விரிப்பை எடுத்து துவைச்சி போட்டு எத்தனை பேர் பண்ண முடியும்? எவ்வளோ பேர் பெட்ஷீட் துவைப்பீங்க? டெய்லி துவைக்கிறதுக்கு முன் வருவீங்களா? யாராவது யாரும் வரமாட்டாங்க. சொன்னால் கள்ளத்துக்கு அடிக்காமல் இருந்தீங்கன்னா சரி, டெய்லி படுக்கிற பெட்ஷீட்டில் படுக்கிற பெட்டு மேலே இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை துவைக்கணும்னு சொன்னேன். ஆனால் அதனால் அந்த பெட்டுன்னா அதை ஓரமாக வச்சுக்கிட்டு அதை அட்லீஸ்ட் பிரசாதம் நேரத்தில் பூஜை நேரத்தில் அதை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். படுக்கையில் உட்காந்துட்டு சாப்பிட்றதுலாம் ரொம்ப கெட்ட பழக்கம். இருட்டில் சாப்பிடக்கூடாது, இருட்டில் சாப்பிடக்கூடாது. விளக்கு ஒளி இருக்கணும், குறைஞ்சது விளக்கு ஒளியாவது இருக்கணும். இருட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா பேய் வரும்னு சொல்கிறாங்க. இருட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா பேய்களை வந்து நம்மளை பாதிக்கும், அதனால் இருட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, சில பேர் ஏதாவது பாலோ இல்லை ஜூஸோ குடிக்கிறான்னா ஒரு சவுண்ட் வரும், சாப்பிடும்போது இப்படிலாம் சவுண்டு போடுவாங்க. அந்த மாதிரி சப்தம்லாம் கொடுக்கக்கூடாது. வலது கரத்தில் சாப்பிட்ணும். இந்தியாவில் அது சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் கலிகாலத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வலது கரத்தில் சாப்பிட்றோம், இடது கரம் சும்மா மடியில் இருக்கலாம், இப்படி வச்சுக்கோங்க. இடது கரத்தை வச்சு தட்டை தொடுறதோ, இடது கரத்தை இப்படி கையை இப்படி வச்சம் சைடில் வைக்கிற தரையில் வைக்கிறதோ கூடாது. என்ன சொல்லப்படுது, நம்ம இடது கரத்தை தரையில் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பிரசாதம் நம்ம எடுத்துக்க, அதாவது சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் அப்படியே இறங்கிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தரையில் வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. மடியில் இருக்கலாம், கையை ரிலாக்ஸாக வைங்க. அதை நம்ம இந்த பக்கம் ஒரு கையில் தட்டை பிடிக்கிறது, தட்டை இடது கரத்தை வச்சு தட்டை தொட்டோம் அப்படின்னா தட்டு கலங்கம் அடைஞ்சிருது, கையை கலங்கம் அடைஞ்சிருது. அந்த கையை வச்சு ஹரகிருஷ்ணா பிரபு அப்படின்னு பக்கத்தில் இன்னொருத்தர தொட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே தொடக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்கள பிரசாதம் எடுத்துக்கும்போது யாரையும் தொடக்கூடாது. அதுவும் எச்சா தட்டை தொட்டுட்டு நம்ம தொட்டோம்னா அது நிறைய பேருக்கு அது பழக்கம். என்ன பண்ணுவாங்கன்னா தட்டு கொஞ்சம் அப்படிங்கிட்டு போச்சுன்னா அது வலது கரத்துலேயே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, இடது கரத்தை கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இடது கரத்தை வச்சு சுற்றுவாங்க, நகர்த்துவாங்க. தட்டை தொடுறதுக்கு கூட எச்சலை நான் தொடலை, தட்டு இருந்தால் மொத்தமும் எச்சல் தான், அந்த எச்சலை டைரெக்டாக தொடணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு அது புரியவே புரியாது, எவ்வளோ சொன்னாலும் புரியாது. எனிவே அடுத்தடுத்து வரும் அதெல்லாம். ஒரு தட்டில் ரெண்டு பேர் சாப்பிடக்கூடாது. சில நேரத்தில் இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு பெரிய இலையாக இருக்கும், வேலை பெருசாக, நீங்கள் இந்த பக்கம் சாப்பிடுங்க நான் அந்த பக்கம் சாப்பிட்றேன், ஆ அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம உணவில் முடி அல்லது புழு இதெல்லாம் இருந்ததுன்னா அதை ஒதுக்கி வைக்கலாம், பிரசாதமாக இருந்தால் கூட ஒதுக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அதை காமிச்சு ஊரே கூட்டுறாங்க. அதுதான் முதல்ல சொன்னேன் நான், ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா தனியாக நம்ம சொல்லணும், ஆனால் குறைபாடுகள் இல்லாமல் சமைக்கிறதுக்கு பார்க்கணும். எப்படி பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து ஒன்றா சாப்பிட மாட்டாங்க. சில நேரங்களில் தான் நிறைய பேர் சேர்ந்து ஒன்றா சாப்பிடுவாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா முன்ன பின்ன தெரியாத நபர்களோட ஒன்றா சாப்பிட மாட்டாங்க. நமக்கு சில நேரத்தில் கோயிலில் நம்ம இருக்கும்போது நிறைய புது நபர்கள் இருப்பாங்க, சேர்ந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் அதுலேயும் நமக்கு கவனம் அவசியம், மக்கள் மற்றவர்கள் மத்தியில் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது அவசியம். நிறைய பேர் பார்க்கணும், ஆஹா என்னடா இவனை இவ்வளோ சாப்பிட்றானே, அது நல்ல எண்ணம் கிடையாது. விக்கிரகத்துக்கு முன்னாடி உணவை நம்ம எடுக்கக்கூடாது, அது பக்தி ரசாமரசத்தில் ஒரு குற்றமாக சொல்லப்படுது. சிறந்தது என்ன அப்படின்னா கோயில் அறையும் பிரசாதம் அறையும் தனி வேற வேறையாக இருக்கிறது சிறந்தது. கோயில் அறையில் பிரசாதமே பரிமாறாமல் இருக்கிறது சிறந்தது. சில நேரங்களில் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற இடம் அவ்வளோதான், அதனால் கோயில் அறையிலே நம்ம பிரசாதம் பரிமாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம திரைய மூடிடணும் பிரசாதம் எடுத்துக்கொள்கிற நேரத்துக்கு முன்னாடி. தூய்மையான இடமா இருக்கணும் பிரசாதம் எடுக்கக்கூடாது, முதல்ல சொன்னேன். வழியில் உட்காரக்கூடாது, எங்கே உட்காரணும்னா சில நேரத்தில் படிக்கட்டாண்ட போய் இடம் இல்லை அப்படின்னா அடுத்த தடவை உட்காரலாம். அடுத்தவங்களோட வழியில் பரிமாறுறவங்க போகக்கூடிய வழியில் அந்த மாதிரி வழியில் அமர்றது நல்லது கிடையாது. இன்னொரு விதிமுறை என்ன அப்படின்னா, பொதுவான விதிமுறை, பயணத்தில் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. அதாவது வண்டியில் ஏதாவது அதாவது சாஸ்திரம் மாட்டு வண்டியில் அதில் இதில் இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. நவீன காலத்தில் சில நேரத்தில் அது நம்ம பின்பற்றுறது கடினமானதாக இருக்கலாம், குறிப்பாக நம்ம ஒரு நாள் முழுக்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்லாம் இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை தவிர்க்கிறது சிறந்தது. சில நடைமுறை விஷயங்கள், இந்த ஆசனத்தை பாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது தட்டு, இந்த லேப்டாப் வந்து தட்டு, இப்படி தூரமாக இருக்கும், கொஞ்சமாவது தூரமாக இருக்கணும். அந்த தட்டை கொண்டு வந்து இப்படி பாதி பாயில் இருக்கும், பாதி பாயில் இருக்கும், பாதி தரையில் இருக்கும், அப்படி வைக்கக்கூடாது. தட்டு என்றைக்கும் பாயை தொடக்கூடாது. பாயை தொட்டது அப்படின்னா நம்ம மொத்த இதுவும் கலங்கமடையுது. அது ரொம்ப அவசியமான நிறைய நேரங்களை நம்ம பார்க்குறோம். அதை நிறைய பேர் தொட்டு தட்டை தூக்கி பக்கத்தில் எழுத்து வச்சுப்பாங்க. ஏன் நீங்கள் முன்னாடி போகக்கூடாதா? அப்படி முடியலன்னா எட்டலன்னா நம்ம முன்னாடி போகலாம். தட்டை தூக்கி பக்கத்தில் எழுத வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, பிரசாதம் நம்ம எடுத்துக்கும்போது, நான் நேற்று கூட இந்த விஷயத்தை சொன்னேன், பரிமாறுறவங்க பார்த்து பரிமாறணும். ரொம்ப மேலேருந்து போட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஊத்துறது நம்ம மேலே தெரிக்கும், காலில் தெரிக்கலாம், கையில் தெரிக்கலாம். அதனால் ஒரு பழக்கம் என்னென்னா, பிரசாதம் எடுக்கும்போது நம்ம துணியில், நம்ம உடுத்துகிற துணியில் பிரசாத துளிகள் வந்து படக்கூடாது, அதாவது எச்சல் படக்கூடாது. அது படாத மாதிரி நம்ம அமரணும். சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே மேலே இன்னொரு வேற ஒரு துணி கூட போட்டுப்பாங்க. அதுவும் ஒரு பழக்கமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பொதுவாக இருக்கக்கூடிய இன்னொரு பழக்கம் என்னென்னா, நல்லா மடித்து அமர்றது. அப்போ பட்டா கூட காலில் தான் படும், அதுக்கப்புறம் காலை போய் கழுவிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண நேரத்தில் நம்ம உட்கார்ற மாதிரி மொத்த காலையும் மறைச்சிட்டு உட்காந்துப்பாங்க. பொதுவாக நம்ம அமரும்போது கால் பாதம்லாம் தெரியாமல் அமரணும்னு சொல்லுவோம். அது மாதிரி பிரசாதம் ஏற்கும் போதும் அமருவாங்க. அப்படி அமர்ந்தால் என்ன ஆகுன்னா, மொத்த தோத்திலையும் பட்டு அதெல்லாம் நாஸ்தி ஆகிடும். அதனால் நீங்கள் பிராமணர்கள் தொன்று தொட்டு இருக்கிறவங்க உன்றது பார்த்தோம் அப்படின்னா, முட்டி வரைக்கும் உயர்த்திடுவாங்க உடுத்தக்கூடிய தோத்தியை. அதே மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கணும். நீங்கள் பார்க்கலாம், நான் முன்னாடி போனேன். இதில் பாருங்கள், பிரபுபாதம் எப்படி உட்கார்ந்துருக்கிறார். பிரபுபாதம் அவருடைய ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை எவ்வளோ தூரம் உள்ளே தள்ளியிருக்கிறார். ஆ, தட்டு ரொம்ப முன்னாடி தள்ளி வச்சுருக்கிறாங்களா? ஆ, அவர் ஹைட்டில் இருக்கார், அதை விடுங்க. பிரபுபாதுக்கு ஒரு பொதுவாக ஒரு மேஜை வச்சு கொடுப்பாங்க, இந்த நேரத்தில் கீழே வச்சுருக்கிறாங்க. ஒரு மேஜை இருக்கும் பிரபுபாதுக்கு முன்னாடி, அந்த மேஜையில் வச்சு தான் சாப்பிடுவார். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் இதில் பிரபுபாத் எப்படி அவருடைய காலை எப்படி மடித்து அமர்ந்திருக்கிறார், கையில் அவருடைய ஃபுல் கை ஷர்ட்டை எப்படி மடிச்சிருக்கிறார், அவருடைய கையை எப்படி வச்சிருக்கிறார், இதெல்லாம் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். அதான் லெஃப்ட் ஹேண்டு தான் சொன்னேன், எப்படி வச்சிருக்கிறாருங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்படி துணி, நம்ம உடுத்தக்கூடிய துணி சாப்பிட்ற நேரத்தில் கண்டாமினேட் ஆகாமல் பார்த்துக்கணும். இன்னொரு பழக்கம் என்னென்னா, இதையும் நான் நேற்று வரும்போதும் சொன்னேன், எல்லாருக்கும் பிரசாதம் வர்ற வரைக்கும் குறைஞ்சபட்சம் முக்கியமாக ஐட்டம் என்னவோ அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது பண்பாடு. வர கப்பு 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 கப்புன்னு வாயில் அள்ளி போடுறது தவறு. அதுலேயும் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு குழுவில் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த குழுவில் யார் மூத்தவர்களாக இருக்கிறாங்களோ அந்த மூத்த பக்தர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். இது பண்பாடு. நீங்கள் பார்க்கலாம் சைத்தன்ய மகாபிரபுவோட லீலையில், மகாபிரபு எல்லாருக்கும் பரிமாறுவார். எல்லாரும் பரிமாறுற எல்லா ஐட்டமும் அதாவது முக்கியமான ஐட்டமாக பரிமாறுற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நித்யானந்த பிரபு சொல்லார், மகாபிரபு நீங்கள் உட்காருங்க, நீங்கள் சாப்பிட்டா தான் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சரி அப்படின்னு மகாபிரபு அமர்வார். மகாபிரபு பிரசாதத்தை ஏற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மற்ற பக்தர்கள் ஏற்க ஆரம்பிப்பாங்க. இதுவும் அவசியமான ஒரு பழக்கம். தாமதமாக வர்றவங்க, யாராவது பிரசாதம் பரிமாற ஆரம்பித்ததுக்கப்புறம் வருவாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் நாலஞ்சு பேர் வருவாங்க. நேற்று கேள்வி எழுப்பினார் அந்த கேள்வியை, நான் சொன்னேன் நாளைக்கு பார்க்கலான்னு, இன்றைக்கி இது வருது. என்னென்னா, தாமதமாக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா, ஏன் ஒருத்தர் ரெண்டு பேர்னா அப்படி உரமாக இடம் இருந்ததுன்னா அமரலாம், இடம் இல்லை அப்படின்னா அடுத்த பந்திக்கு போகலாம். பரிமாறக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கணும், பரிமாறுறது கடைசியாக இருக்கிறோமா இல்லை அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்களா, ஒரே ஒரு ஐட்டம் தான் பரிமாறி இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் நம்ம அமர்ந்து கொள்ளலாம், தவறு கிடையாது. பரிமாறுறதுல பாதிக்கு மேலே ஆயிடுச்சு, பாதிக்கு மேலே பரிமாறி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் காத்திருக்கிறது சிறந்தது அடுத்த பந்திக்காக. அப்படி அமர்றோம் அப்படின்னா உடனே போய் பரிமாறுறவராண்ட போய் நின்னுக்கிறது, எனக்கு போடு 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 போட்டுட்டு தட்டை ஒப்பிட்டு போய் அங்கிட்டு போய் உட்கார்றது, அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி லேட்டாக போய் உட்காறோம் அப்படின்னா உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்கணும். பரிமாறுறவர் எப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரோ ஃப்ரீ ஆகுறாரோ அப்போ அவர் வந்து பரிமாறுவார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும், இல்லை அடுத்த பந்தியில் உட்காந்து பிரசாதம் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, கையில் சாப்பிடணும். கையில் தான் நீங்கள் சாப்பிட்றோம், ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இன்னைக்கு நிறைய வந்துடுச்சு. ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுல ஒன்றும் பெருசாக தவறுன்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல வரலனா, ஆனால் கையில் சாப்பிட்றது சிறந்தது. ஸ்பூன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் ஆக்சுவலி ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லப்படுறது சொல்லுதாங்கன்னா, நம்ம கையினால் உணவு பதார்த்தத்தை நம்ம தொடும்போது உடனே உள்ள சுரப்பிகள் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய ஜீரணத்துக்கு உகந்த சுரப்பிகள் எல்லாம். நீங்கள் கை வச்சு சாப்பிடாம ஸ்பூன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தொப்பு விழுந்துடும், ஏன்னா ஜீரணிக்காது, ஏன்னா ஜீரணிக்காது, ஒழுங்காக ஜீரணம் இருக்காது. ஏன்னா கையை வச்சு சாப்பிடும்போது உடனே உள்ள சுரப்பிகள்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும், அதனால நமக்கு அது எளிமையாயிடும். இடதுகை தட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடாது. இடதுகை நான் முதல்ல சொன்னேன், அதில் சில பேர் என்னத்தனா பண்ணுவாங்க, இப்போ சப்பாத்தி வருதுன்னு வச்சோம், சப்பாத்தியை ஒரு விரலில் வச்சு அழுத்தி இன்னொரு விரலை வச்சு பிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்பாத்தியை பிக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு கை வந்துடும், இல்லை வாழைப்பழத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு கை, உரிக்கிறதுக்கு ஒரு கை, உரிச்சிட்டு சர்வ் பண்ணலாம், ஒரு கையிலையும் உரிக்கலாம். தட்டில் இருந்தது அப்படின்னா ஒரு கையில் தாராளமாக உரிக்கலாம், அது ஒன்றும் கஷ்டமானது கிடையாது. என்னது, ஒரு பழம் எத்தனை பழம் வாங்கினாலும் ஒரு கையில் உரிக்கலாம், உரிச்சு போடலாம், உரிக்காமல் போட்டால் கூட உரிச்சிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வாழைப்பழம் உரிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது, அதுக்கு இன்னொரு கையெல்லாம் தேவையில்லை. ஸோ ஒரு கையில் நம்ம சாப்பிட்றதுக்கு பார்க்கணும். சாத்துக்குடினா, சாத்துக்குடி மொத்தமாக அத்தை பெருசு யாராவது கொடுப்பாங்களா, கொடுக்குறாங்கன்னா பரிமாறுறவங்களோட தப்பு, அது பரிமாறுறவங்களோட தப்பு. ஓகே, இன்னொரு பழக்கம் என்னன்னா, இதுவும் நான் அடிக்கடி பக்தர்கள்ட்ட பார்க்கறது உண்டு, ஸ்பூன்லேயோ இல்லை டம்ளர்லேயோ ஏதாவது பண்ணாங்கன்னா அதை கண்டுக்கிறதே கிடையாது, எச்சல்னு நினைக்கிறதே கிடையாது. டம்ளரில் அல்லது ஸ்பூனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பூனில் வச்சு சாப்பிடுவாங்க, ஸ்பூனில் வச்சு எச்சல் பண்ணி சாப்பிடுவாங்க, அப்புறம் ஸ்பூனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போய் வேறு வேலையை பார்ப்பாங்க. ஐயா கையை கழுவணும் ஐயா, ஸ்பூனில் தொட்டாலும் கையை கழுவணும் ஐயா, ஸ்பூனில் தானே தொட்டேன், ஸ்பூனில் தானே சாப்பிட்டேன், எது கை கழுவணும், டம்ளரில் தானே குடித்தேன். நான் பால் குடிப்பாங்க, பாலை குடிச்சுட்டே இருப்பான், பாலை குடிச்சிட்டு வச்சுட்டு அப்படியே தடவிக்கிட்டே கிடப்பான், எல்லாம் தோத்தியில் தடவான், அங்கே தடவான், அடுத்தவனை தொடுவான், இதை பண்ணுவான், அதை பண்ணுவான். ஐயா எச்ச பண்ணி டம்ளரில் குடிக்கிறேன் நீனு, அப்போ அந்த டம்ளர் மொத்தமும் எச்சல் ஆகுது, அது உன் கை எச்சல். எச்ச டம்ளரை தொடும்போது கை எச்சல், எச்ச ஸ்பூனை தொடும்போது கை எச்சல். ஆனால் அது தெரியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே தடவிண்டே கிடப்பாங்க. நிறைய நேரத்தில் நான் பார்க்குறேன், பால் குடிக்கும்போது தான் நிறைய பார்ப்பேன், பாலை குடிப்பாங்க, ஒரு செப்பு சிப்பிட்டு திரையில் வச்சுருவாங்க, வச்சுப்பிட்டு அப்படியே மொத்த தோத்தியும் அலம்பி நாஸ்தி பண்ணிவிட்டு, மொத்த தோத்தியும் அலம்பி நாஸ்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எல்லாமே பால், பால்னால் பால் மட்டும் இல்லை, டம்ளர்னு சொல்லியிருக்கிறேன் நான், ஸ்பூனு டம்ளரு ஜூஸ், ஜூஸ் தூக்கி குடிக்கலாம், சப்பியும் குடிக்கலாம், சப்பி குடிச்சிங்கன்னா எச்சல், அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகே, ஹரிஷோரி பிரபு அவருடைய டிரான்சென்டல் டைரியில் எழுதுகிறார், அவர் ஒரு தடவை தரையில் உட்காந்து ஒரு பவுலில் வச்சு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுருக்கார், ஸ்பூனை கீழே வச்சுட்டு கையை கையை முட்டியில் வைக்கிறார். பிரபுபாத அவரை பார்த்து சொன்னார், ஓ என்ன சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன்னார். அவர் உடனே என்ன பண்ணார், பிரபுபாத என்ன பண்ணார்னா, ஒரு தன்னுடைய உடம்புல ஒரு சின்ன குழந்தை மாதிரி இப்படி 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 பிரபுபாத் தொட்டு காட்டுறார், இப்படிலாம் சாப்பிட்டு இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு. ஹரிஷோரி பிரபாப்பா பதில் சொல்கிறார் பிரபுபாட்ட, ஆ பிரபுபா என் கை ஒன்றும் அசுத்தம் அடையில, நான் ஸ்பூன் வச்சு தான் சாப்பிட்டேங்கிறார். அது ஆனால் அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுட்டார், பிரபுபாத நம்ம எனக்கு தெரியல தூய்மைனா என்னன்னு எனக்கு தெரியல, பிரபுபாத என்னை கரெக்ட் பண்ணுறாருங்கிறத அவர் புரிஞ்சுட்டார். அது மாதிரி நிறைய நேரத்தில் இந்த ஸ்பூன் கலாச்சாரம் வந்ததுனால இப்படி நினைக்கிறது உண்டு, ஸ்பூனு டம்ளரு டம்ளர் வச்சு குடிக்கிறது அப்படியே உழப்பின் இருக்கிறது, ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்டு உழப்பின் இருக்கிறது இதெல்லாம் கூடாது. இன்னொன்று என்னென்னா, சில பேருடைய பழக்கம் என்னென்னா கையில் இவ்வளோ பெருசாக யானைக்கு சாப்பிட்ற மாதிரி உருட்டிப்பாங்க, சாதத்தை உருட்டிட்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கை கடிப்பாங்க, அப்புறம் கையை அது மென்னுட்டு அடுத்த கை கையிலேருந்தே சாப்பிடுவாங்க. கீழே ஒவ்வொரு தரையும் இலையிலேருந்தோ தட்டிலிருந்தோ எடுத்து சாப்பிடாமல் கையில் மொத்தமாக எடுத்து சாப்பிடுவாங்க, அது தவறு. என்னுடைய குருமாராஜ் பக்தி விகாஸ் சுவாமி ஒரு தடவை சொன்னார், இந்த மேற்கத்திய நாட்டில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை பார்த்தாலே அதை சாப்பிடக்கூடிய மெத்தட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது கீழ்த்தரமான உணவுன்னு. பார்த்தோம்னா பீட்சாவை நீங்கள் அப்படியே கடிச்சு தான் சாப்பிட்ணும், ஒரு மொத்தத்தையும் வாயில் ஒரே ஒரு தடவை எடுக்கிறீங்கன்னா உள்ளே போட முடியாது, அதை கடித்து பாதியை நீங்கள் கையில் வச்சுக்கணும், மறுபடியும் அடுத்த கடி கடிக்கணும். கேக்கு கூட அப்படி தான் சாப்பிட்ணும், கேக்கை நீங்கள் புட்டு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட முடியாது. புட்டுல ஸ்பூனில் சாப்பிடுவாங்களா? கேக்கை யாருப்பா ஸ்பூனில் சாப்பிட முடியும்? கேக்கை எப்படி ஸ்பூனில் சாப்பிட முடியும்? கேக்கை எடுத்து கடித்து சாப்பிடுவாங்க மிச்சம் கையில் இருக்கும், பீட்சா எடுத்தால் கடித்தா மிச்சம் கையில் இருக்கும், இது மாதிரி சாப்பிடக்கூடாது வேத கலாச்சாரத்தில் கிடையாது. அந்த ஐட்டத்தை நம்ம சில நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஐட்டத்தை எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி சாப்பிட்றோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறோம்னா, அட்லீஸ்ட் எந்த ஐட்டத்தை அப்படி சாப்பிடக்கூடாதோ அதையாவது அப்படி சாப்பிடாமல் இருங்க. சாதத்தை எடுத்து கையில் உருட்டி வச்சுட்டு சாப்பிட்றது சில நேரத்தில் பார்க்கலாம், இந்தியர்கள் அதிகமாக நம்ம பார்க்குறதில்ல, சில நேரத்தில் அதையும் பார்க்குறோம். குறிப்பாக வெஸ்டர்ன் டிவோட்டிஸ் இந்த பீஸா அதெல்லாம் சாப்பிட்டு பழகினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்தி எடுத்து உருட்டிப்பாங்க, உருட்டிட்டு உருட்டி வச்சுட்டு உள்ளே சப்ஜி வச்சு உருட்டிட்டு கடிச்சிட்டு சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க பீட்சா தவறமாக கொஞ்சம் கடிச்சிட்டு எடுத்து வச்சுப்பாங்க, கொஞ்சம் கடிப்பாங்க கொஞ்சம் கடிப்பாங்க, அது மாதிரி சாப்பிடக்கூடாது. நம்ம ஊரில் சமோசா இருக்குது, சமோசா சாப்பிட்ணுன்னா புட்டு சாப்பிடணும், சமோசா எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, கடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது. சில நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிட்றோம்னா கூட புட்டு சாப்பிட்ணும், வாழைப்பழத்தை அப்படியே முழுசாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது கிடையாது, அது அத்தகைய பழக்கம் தவறு. அப்பளம் அப்பளத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை பெரிய அப்பளத்தை எடுத்துமா அப்பளத்தை அப்படியே பெரிய அப்பளமாக வச்சுட்டு அதை எடுத்து அப்பளத்தை எடுத்து கடிப்பாங்க, அதுவும் இந்த அது என்ன சொல்லுவாங்க என்ன அப்பளம் அது, டெல்லி அப்பளம் இல்லைப்பா, அது பெருசாக இந்த ஹெஜ்ஜக் பாப்பாடா லிஜர் பாப்பாடு, எனிவே எது இந்த பொருட்காட்சியெல்லாம் விற்பாங்க, வீட்டிலலாம் பொறிக்க முடியாது அதனால் அந்த அப்பளத்தை வாங்குறதுக்குன்னு ஒரு கும்பல் நிற்கும் அங்கே. அந்த அப்பளம் அந்த மாதிரி பெருசாக அப்பளம்னா எல்லாம் அப்படியே அந்த அப்பளத்தையே மொத்தத்தையும் எடுத்து அப்படியே கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்பாடற்ற முறைகள், பண்பாடோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை கிடையாது. அதனால் எதனால் புட்டு சாப்பிட்றத பழகிக்கணும், நல்லா மென்று சாப்பிட்றத பழகிக்கணும். பால் சூடாக இருக்குன்னா ஒரு பழக்கம் என்னென்னா சில நேரத்தில் தட்டில் ஊற்றி குடிக்கலாம், அது இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். சாப்பிடும்போது சில பேர் சாப்பிட்டு தட்டை தூக்குனாங்கன்னா தட்டை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும், தட்டை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும், என்ன வட்டம், சாதம் சிதறினது. நம்ம சாப்பிட்றது தட்டுக்கு வெளியில் வராமல் சாப்பிடணும், அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றதுன்னா கொஞ்சம் பெரிய தட்டாக கூட வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சாப்பிட தெரியல அப்படின்னா பெரிய தட்டாவது வாங்கிக்கோங்க, சின்ன தட்டை வச்சுக்கிட்டு மொத்த ஊரே சிதறடிக்காமல் பார்த்துக்கோங்க. இன்னொரு ஒரு தன்மை என்ன அப்படின்னா, அதாவது யாருக்காவது சராசரி மனிதர், சில பேருக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வியாதி இருக்குது, வியாதியில் வரக்கூடியது வேற விஷயம். சராசரி மனிதர்களுக்கு சாப்பிடும்போது ஏப்பம் வந்துடுச்சுன்னா அது இண்டிகேஷன், சாப்பிட்டது அளவு சரி, அதுக்கப்புறம் எதையும் வாங்கக்கூடாது. அது அதாவது மேற்கத்திய நாடுகள்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பண் ஒரு மேற்கத்திய நாடுகள்ல சாப்பிடும் போது யாராவது ஒருத்தவங்க ஏப்பம் விட்டாங்க அப்படின்னா அதை ஏளனமா நினைப்பாங்க. ஆனா இந்திய பண்பாட்டில் ஏப்பம்ன்றதுல தவறு எதுவும் கிடையாது. ஏப்பம் வந்துருச்சு அப்படின்னா சாப்பாடு அவ்வளோதான், அதுக்கப்புறம் எதையும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு மேல டம்ப் பண்ணாங்க அப்படின்னா அஜீர்ணம் வரும். ஆனா அதே சமயத்தில் ஏப்ப விடுறான்னு சொல்லிட்டு ரொம்ப பலமா எல்லாருக்கும் சத்தத்தை கேட்குற மாதிரி ஏப்ப விடுறதும் தவறு. ஏப்பம் வந்துருச்சு அப்படின்னா ஓகே, நல்ல சிம்டம், ஜீரணம், அதோட ஜீரணத்தை நிறுத்திக்கணும். அதுவும் ஒரு வசதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னோம், கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாறணும்னு. கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாறினா தான் ஏப்பம் வந்துருச்சுன்னு நிறுத்த முடியும். நீங்கள் மொத்தத்தையும் டம்ப் பண்ணி வச்சுருந்தீங்க, ஏப்பம் வரும்போது தட்டு ஃபுல்லாக இருக்கும், அப்போ என்ன பண்ணுறது? அப்போ மொத்தத்தையும் உள்ளே கொட்டிக்கிறது அஜீரணம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமா பரிமாறினதான் ஏப்பம் வரும்போது எங்க நிறுத்தணுங்கிறது தெரியும். மொத்த தட்டு ஃபுல்லா இருக்கும் போது ஏப்பம் வந்துருச்சு நிறுத்திடணும்னா பிரசாதத்தை வேஸ்ட் பண்ண முடியுமா? என்ன கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லாருக்கும் பிரசாதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சில இடங்கள் இருக்கு, நீங்கள் உடுப்பியில் கிருஷ்ணமட் போனீங்கன்னா அங்கே எல்லாருக்கும் ஒரு இடத்துல பரிமாறுவாங்க, பிராமணர்களுக்கு தனியாக ஒரு இடத்துல பரிமாறுவாங்க. ராகவேந்திர மட் அங்கே உடுப்பியில் நான் போனதில்லை, அங்கே உள்ள உடலை எங்களை ராகவேந்திர மடத்துக்கு போயிருந்த அது என்ன இடம், மந்த்ராலயம். மந்த்ராலயம் போனப்ப அங்கே அலோவ் பண்ணாங்க, அங்கே பிராமணர் எல்லாரும் எங்கே அமர்ந்து எடுத்துப்பாங்களோ அங்கே அலோவ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பண்பாடு என்னென்னா, முதல்ல எல்லாருக்கும் வர்ற வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் புரோக்ஷணம் பண்ணிட்டு எடுத்து அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு முடித்தவன் கையில் உடனே போகிறதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணும். எல்லாரும் முடிக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்றா போவாங்க, அது பழக்கம். அல்லது குறைஞ்சபட்சம் நடைமுறையில் அது நமக்கு ஏற்படுத்த அதை பழகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட, குறைஞ்சபட்சம் அந்த சபையில் யார் மூத்தவங்க இருக்காங்களோ, மூத்த வைஷ்ணவர்களாக இருக்கலாம், அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அமர்ந்திருக்கணும். இல்லை அப்படியே ஏதாவது வழியே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பிரபு நான் எந்திரிச்சுக்கிறேன் பிரபு சொல்லிட்டாவது எந்திரிச்சு போகலாம். கூடிய மட்டும் வெயிட் பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய மூத்த பக்தர்கள் எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. சாப்பிடும்போது நடுவில் எந்திரிக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்திருந்தால் திருதுப்புன்னு சாப்பிட்டுருந்தா எந்திரிச்சு வெளில போயிடுவான் ஃபோன் பேசுறதுக்கு. ரொம்ப கெட்ட பழக்கம், ரொம்ப கெட்ட பழக்கம். நாம் பார்க்கலாம் ஸ்ரீல பிரபுபாத் பிரசாதம் எடுத்துட்டுருந்தார் சம்மர் 1940s. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருது, எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க கல்கத்தாவில். அப்போ ரெண்டாம் உலகப்போர் நடந்துட்டுருக்கு, கல்கத்தா இந்தியாவினுடைய தலைநகரம், எல்லாரும் குண்டு போட்டுருக்காங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போங்க உயிருக்கு ஆபத்து வரும். பிரபுபாஸ் நான் பிரசாதம் எடுத்துட்டுருக்கேன், கிருஷ்ணருடைய கருணை நான் எடுத்துட்டுருக்கேன், ஒரு ஒன்றும் அவசரம் கிடையாது, பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம்னு நினச்சேன். பிரபுபாத் அங்கே ஐயோ உயிர் காப்பாத்துன்னு சொல்லிட்டு கூட ஓடலை. ஆ நம்ம அந்த மாதிரி இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி வரப்போகிறது கிடையாது. ஆ சூழ்நிலை சராசரி சூழ்நிலையில் நம்ம ஏன் பிரசாதம், நேற்று கூட பார்த்தேன் ஒரு சாப்பிட்டுட்டு இருந்தால் திட்டி நீங்கள் இதுக்கு இந்த பக்தர் இருந்துச்சு போயிட்டார், அப்புறம் வந்து மறுபடியும் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. அது மாதிரி நம்ம கூடாது. பிரசாதம் ஏற்கொள்ளும்போது பிரசாதம் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிக்கணும், அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஆ எழுந்துட்டால் திரும்பி வந்து உட்காரக்கூடாது. ஒரு விதத்தில் மொத்தத்தையும் எச்சலாக்குறோம், சாப்பிட்டு எந்திரிச்சு போகிறோம் அப்படின்னா மொத்தத்தையும் எச்சலாக்குறோம். சில நேரத்தில் இன்னொரு பழக்கம் என்னென்னா, அடுத்தவங்களை கேட்கறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க. அடுத்த ஐட்டம் கேட்கறதுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு வாயை கழுவிட்டு வந்து தாங்களுக்கு தாங்களே பரிமாறிப்பாங்க. யாருமே இல்லாத சூழ்நிலையில் அது பண்ணலாம். ஆனால் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கூப்பிடலாம், தவறு கிடையாது. ஹரகிருஷ்ணா பிரபு, எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்களேன். ஐயோ, அவர் எப்படி கேட்கறது, அவர் நம்ம சாம்பார் ஊற்று கேட்கறதுக்கு எப்படி, நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படி கிடையாது. ஒரு சாம்பார் ஊற்றுறது கேட்குறதுல ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது கிடையாது. ஓகே, இன்னொன்று என்னென்னா, எச்சல் தட்டு, இலை, இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வலது கையில் எடுக்கணும். தட்டை தூக்கி இடது கையில் தூக்கிட்டு போகக்கூடாது. இலைய வலது கையில் எடுக்கணும். சில நேரத்தில் ஏதாவது தட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது இந்த மிளகாய், தக்காளி, தோல் அது மாதிரி ஏதாவது சைடு ஐட்டத்தை தூர போடுறதுக்காக இடது கையில் தொட வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தொட்டோம்னா உடனே கழுவிடுறதுக்கு பார்க்கணும். யாராவது விருந்துக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா, யார் விருந்து உபசரிக்கிறாங்களோ அவங்க வந்திருக்கக்கூடிய விருந்தினருடைய இலைய எடுக்கணும். அதுதான் பழக்கம். அவங்க சாப்பிட்டரும் எந்திரி எடுக்கணும். நீங்கள் விட்டுட்டு போங்க, சரி விட்டுட்டு போயிடுவார். அவர் போய் கையெல்லாம் கழுவிட்டு எல்லாம் வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு வந்திருப்பார். 10 நிமிஷம் உட்காந்துருப்பார், அந்த எல்லாம் அங்கேயே நிற்கும். எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துக்கிறோம் பிரபு. அப்படி கூட ஒருத்தவங்க எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கூடிய சீக்கிரத்தில் இலை எடுத்துடணும். எச்சல் எல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி உபசரிக்கிறவங்க கவனிக்கலை, அவங்க இல்லை அப்படின்னா, நம்மளே எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். இன்னொன்று என்னென்னா, நிறைய பக்தர்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடியது இந்த விஷயம், சாப்பிட்டு எந்திரிச்சு போயிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த தொடக்கிற வரைக்கும் அந்த இடத்துல கால் படக்கூடாது, அந்த இடத்த மிதிக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உடனே தொடக்கணும் அந்த இடத்த. அப்படி தொடக்காத இடத்துல மிதிக்கக்கூடாது. மிதித்தோம்னா, அப்படி ஏதாவது தெரியாதனா மிதிக்க நேரிட்டது அப்படின்னா, அப்போ விரலில் நடந்து போய் காலை கழுவுறதுக்கு பார்க்கணும். அதிலே அப்படியே மிதிச்சுப்பிட்டு அப்படியே சராசரி நடந்து போனால் எல்லா இடத்தையும் நாஸ்தி பண்ணுற மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சில இன்னொரு கெட்ட பழக்கம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரில, நான் சில இடங்களில் பார்க்கறது என்னென்னா, பிரசாதம் எடுத்து முடிச்சிருப்பாங்க. பிரசாதம் எடுத்து முடிச்சுட்டு தட்டை கையில் எடுத்துருவாங்க. ஒரு கெட்ட பழக்கம் நான் பார்க்குறேன் சில இடங்களில் என்ன அப்படின்னா, பிரசாதம் எடுத்துருப்பாங்க. பிரசாதம் எடுத்து முடிச்சுட்டு அதே இடத்துல தலையை வச்சு நமஸ்காரம் பண்ணுவாங்க. மொத்தமும் கண்டாமினேஷன். பிரசாதத்தை எடுத்துப்பாங்க, எடுத்துட்டு அந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணும். ஐயா, அது இடம் பிரசாதம் இடம் சாப்பிட்ட இடத்துல எப்படி நமஸ்காரம் பண்ணுறேன், அந்த இடத்துல அது மேலே தலையை வச்சு நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. டவுட்ஸ் அப்புறம் எதுனாலும் எழுதி வச்சுக்கோங்க. எச்சல் பட்ட உணவுகள், இலை, இதை மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடாது. யாருமே யாரோட உச்சிஷ்டத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. உச்சிஷ்ட பாத தூளி, பாதம் பட்ட நீர், இதை யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுடைய கர்மாவை நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் உங்களுடைய இலையை தூக்கி கொண்டு போய் ஒரு நாய் கொடுத்தீங்க, நீங்கள் சாப்பிட்ட மிச்ச சாப்பாட்டை நாய்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த நாயோட கர்மா உங்களுக்கு வருது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில நேரத்தில் கருணையோடு கொடுக்கலாம், பக்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் தாராளமாக. பக்தி ரீதியில் தவறு கிடையாது, ஏன்னா நீங்கள் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க, அதனால் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் கர்மா ரீதியில் உங்களுக்கு கர்மா வரும், அதை யோசிச்சுக்கோங்க. மாட்டுக்கு கொடுத்தோம்னா அபராதம். பசுமாடாக இருக்கட்டும், காளமாடாக இருக்கட்டும், எச்சப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்ட மிச்சத்தை நமக்கு சாப்பிட முடியல அப்படின்னா கொண்டு போய் மாட்டுக்கு கொடுக்கவே கூடாது. என்றைக்கும் மாட்டுக்கு எச்சை கொடுக்கறது பெரிய தவறு. எச்ச இலையாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ட மிச்சமாக இருக்கட்டும், மாட்டுக்கு போய் எச்சல் கொடுக்கறது தவறு, அது அபராதம், குற்றம். அது மேலே சொன்னது குற்றம் இல்லை. நாய் கொடுக்குறீங்கன்னா குற்றம் கிடையாது, அதோட கர்மா தான் வரும் உங்களுக்கு, பக்தி ரீதியாக குற்றம் கிடையாது. மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது குற்றமாகும், அபராதமாகும். சாப்பிட்ட தட்டை உடனே கழுவணும். சில நேரத்தில் பார்த்தோம்னா சில பேர் தட்டை கொண்டு போய் அந்த சிங்காண்டை வச்சுட்டு போயிடுவாங்க, வேறு வேலை இல்லை. எங்கே பார்க்குறேன் நிறைய நேரத்தில், சாப்பிட்ட தட்டை உடனே கழுவணும், இல்லைனா அது பெரிய ஒரு கண்டாமினேஷன். தட்டு சாப்பிட்டோம்னா உடனே கழுவணும். பிரசாதத்தை என்றைக்கும் வீணாக்கக்கூடாது, எந்த பிரசாதத்தையும் வீணாக்கக்கூடாது. ஒரு தானிய, ஒரே ஒரு தானியத்தை கூட வீணாக்கக்கூடாது, அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே பழகிக்கணும். சில பக்தர்களுக்கு பழக்கம் அது, பிரசாதத்தை வீணடிக்கிறதுங்கிறது தினசரி பழக்கமாக இருக்கும். வாங்கிப்பாங்க, எவ்வளோ சாப்பிட முடியுதோ சாப்பிட்டுட்டு மிச்சத்தை விட்டுருவாங்க, கொண்டு போய் குப்பத்தூரில் போடுவாங்க. அது கெட்ட பழக்கம். பிரசாதத்தை ஒரு தானியம் கூட வீணடிக்கக்கூடாது. சில விஷயங்கள் சாப்பிட முடியாது இருக்கும், தோல் மிளகாய் இதெல்லாம் தட்டில் ஓரமாக வச்சுட்டு குப்பை தட்டில் போய் போட்டணும். சில நேரங்களில் ஏதாவது கருகி போனது, ஒரு போஷன் வேகாமல் இருக்கும், அப்பளம் போட்டிருப்பாங்க, அப்பளத்தில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வறுத்துருக்க மாட்டாங்க, பாதி அப்பளம் வேகாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத ஒதுக்கி வைக்கலாம், அதில் பிழை எதுவும் கிடையாது. இன்னொன்று இன்னொன்று என்னென்னா, தட்டில் முதல்ல அதான் சொன்னேன், கண்ணு கண்ணு பெருசு வயிறு சிறுசு, அதனால என்ன ஆகும்னா ஃபீஸ்ட் நேரத்தில் ஆ கொடுங்க, ஆ லட்டு வருதா, இந்த லட்டு வருதா, ஆ கொடுங்க, அந்த லட்டு வருதா கொடுங்க, இது வருதா கொடுங்க, வடை வருதா கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கி தட்டில் போட்டு வச்சுக்கிறது. ஐயோ வயிற்றுல இடம் இல்லையே, கண்ணு பெருசாக இருக்கே, உக்காந்து உக்காந்து பார்ப்பாங்க, ஒரு பந்தி ரெண்டு பந்தி மூணு பந்தி, முடியலடா சாமி இதுக்கு மேலே இருந்தால் நம்ம மானம் கப்பல் ஏறிடும்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் தூக்கி கொண்டு போட்டுட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு போவாங்க, அதுவும் தவறு. எவ்வளோ நமக்கு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கணும். எச்சப்பட்ட உணவை மறுவேலைக்கு வச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப பண்பாடற்ற ஒரு நிலை. பிரசாதம் பிடிக்கல பிரபு, பிரசாதம் நல்லா இல்லை பிரபு. சில பிரபுபா சொல்றார், அதுக்கு காரணம் நம்மளுடைய கட்டுண்ட நிலைதான் காரணம். பிரசாதம் என்றைக்கும் தெய்வீகமானது, நம்மளுடைய கட்டுண்ட நிலையின் காரணத்தினால இந்த பிரசாதம் சுவையா இருக்கு, அந்த பிரசாதம் சுவையா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேறுபடுத்தி பார்க்கிறோம். பிரசாதம் சுவையா இருக்குன்னா பரவாயில்ல, பிரசாதத்தை நம்மளுடைய கட்டுண்ட நிலையினால சில நேரத்தை சாப்பிட முடியாம இருக்கும். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன், சில பக்தர்கள் ஏதாவது குரு மகாராஜுக்கு பரிமாறும்போது அதில் தூக்கி எதையாவது தூக்கி கொட்டிடுவாங்க. மகாராஜ் சொல்வார், எங்கே போகிறோங்கிறத பொறுத்து சொல்லணும். அங்கே இருக்கக்கூடிய மக்களை சமைக்க சொன்னோம் அப்படின்னா எங்கே போகிறோங்கிறத பொறுத்து சொல்லணும். ஆந்திராவில் போனோம் அப்படின்னா காரமே போடாதான்னு சொல்லணும். ரஷ்யாவுக்கு போனோன்னா நிறைய காரம் போடுன்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஆந்திராவில் போய் காரம் கம்மியாக போடுன்னு சொன்னீங்கன்னா அது நம்ம வாயில் வைக்கவே முடியாது. ரஷ்யாவில் போய் காரம் நார்மலாக போடுன்னு சொன்னோம்னா அது ஒன்றுமே இருக்காது, உப்பு சப்பு எதுவுமே இருக்காது. அது மாதிரி அப்படி சொல்லணும் பார். ஆனால் அதே நேரத்தில் நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்குறோம் அப்படி இருக்காது. இருந்தாலும் மகாராஜ் எதுவும் சொல்ல மாட்டோம், ஒரு பாட்டு சாப்பிட்டு போயிடுவார், நம்ம தான் சாப்பிட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும். பிரசாதம் பிடிக்குது பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இருமைத்தன்மைகளில் இருக்கக்கூடாது. எல்லாரும் படிச்சிருப்பீங்க இந்த புஸ்தகம், பக்குவமான கேள்விகளும் பக்குவமான பதில்களும். இதில் பாப் கோகனோட ஷில பிரபுபாதர் ஒரு மேற்கோள் ஒரு உரையாடல் நிகழ்த்துறார். பாப் கேட்குற பிரபுபாதர்கிட்ட, பிரசாதம் பற்றிய சில விஷயங்கள் எனக்கு இன்னும் புரியாமல் இருக்கின்றன, ஆனால் நீங்கள் விரும்பினால் அதை பற்றி சிந்தித்து விட்டு நாளை தங்களை கேட்கிறேன். அப்புறம் பிரபுபாத் அப்பிய பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரபுபாத், பிரசாதம் என்றும் பிரசாதமே, நாம் போதுமான அளவு மேம்பாடு அடையாததால் சில பிரசாதங்கள் நமக்கு பிடிப்பதில்லை. எனக்கு பாவக்காய் வச்சிங்கன்னா பிடிக்காது, இல்லை இது பிடிக்காது அது பிடிக்கும். இப்போ சொல்கிற நம்ம போதுமான அளவு பக்குவம் அடையாததுனால அந்த மாதிரி நமக்கு இருக்குங்கிறார். பாப் கேட்குறார், சில பிரசாதத்தில் காரப்பொருட்கள் அதிகமாக சேர்க்கப்படுவதால் அவை என் வயிற்றை புண்படுத்துகின்றன. ப்ரோபா சொல்றார், அதுவும் சரியாக புரிந்து கொள்ளாததால் தான். இது உயர்ந்த நிலையை பற்றி ப்ரோபா இங்க பேசுறார். யார் உயர்ந்த நிலையில இருக்காங்களோ பிரசாதம் எப்படி இருந்தாலும் பிரசாதம், எனக்கு இது சேரும் சேரலங்கிறதெல்லாம் அடுத்த நிலை, அதை அடுத்து பேச வர. ப்ரோபா இங்க சொல்ற, சரியா புரிந்து கொள்ளாததால் தான். ஆனால் சமையல் செய்பவருக்கும் பரிவு வேண்டும். கிருஷ்ணருக்கு முதல் தரமான உணவே அளிக்கப்பட வேண்டும். கடைத்தரமான உணவை அளித்தால் அவர் தன் கடமையை சரிவர செய்தவராக மாட்டார். ஆனால் பக்தன் அளிக்கும் எதையும் கிருஷ்ணரால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு பக்தரால் எவ்வகையான பிரசாதத்தையும் அது காரம் மிக்கதாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியும். ஹிரண்யகசிபு தன் மகனுக்கு விஷத்தை கொடுத்தான், மகன் அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தான், மகன் அதை அமுதமாக கருதி குடித்து விட்டான். எனவே மற்றவர்களின் ருசிக்கு காரமாக இருப்பதும் கூட பக்தனுக்கு சுவைமிக்கதாகட்டும். காரம் என்ன பெரிய விஷயமா? பிரகலாதருக்கு விஷம் தரப்பட்டது, உண்மையான விஷம். பூத்தனா ராட்சசியும் கிருஷ்ணருக்கு விஷம் கொடுத்தார், ஆனால் கிருஷ்ணர் அதை சகஜமாக ஏற்றுக்கொண்டார். அவள் என்னை ஒரு தாயை போல மடியில் எடுத்து கொண்டாள் என்று எண்ணி கிருஷ்ணர் விஷத்தை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு முக்தி அளித்தார். கிருஷ்ணர் எதிலும் உள்ள கெடுதியை பற்றி எண்ணுவதில்லை, நல்லவன் கெட்ட அம்சத்தையே காண்பதில்லை, நல்லதையே எடுத்துக்கொள்கிறான். மறுபடியும் கேட்கிறார், பாப் பிரசாதத்தை பற்றி மேலும் ஒரு கேள்வி கேட்கலாமா? சில பக்தர்களுக்கு ஏதோ சிரமம் இருக்கிறது, ஒரு வகையான உணவை அவர்களால் உண்ண முடியவில்லை என்று எடுத்துக்கொள்வோம். கல்லீரல் பலவீனமாக இருப்பதால் சில பக்தர்கள் சாதம் சாப்பிடுவதில்லை என்பது போல, இப்படிப்பட்ட பக்தர்களும் எல்லா வகையான பிரசாதங்களையும் உண்ண வேண்டுமா? இது அடுத்த கேள்வி. அதாவது பிரசாதம் தெய்வீகமானது, அதே சமயத்தில் யாரு பிரகலாதருடைய ஸ்தானத்தில் இருக்காங்களோ எப்படி பிரசாதம் இருந்தாலும் அவங்களுக்கு அமிர்தமாயிடும். பார்க்குற ரகுநாதாஸ் கோஸ்வாமி கூட அவரு பசுக்கள்லாம் சாப்பிட்டு வேண்டான்னு போடுறத எடுத்துட்டு வந்து கழுவி அமிர்தமாக சாப்பிடுவார். சைத்திரி மகாபிரபு அது அமிர்தமா இருக்கு, நான் சாப்பிட்ற எல்லா பிரசாதத்திலையும் இதுதான் பிரமாதமா இருக்குன்னு வந்து சொல்லுவார். சைத்திரி மகாபிரபு ஏதோ பேருக்காக சொல்லல, உண்மையிலே சொல்றார் அந்த இடத்துல. ஏன்னா பக்தியில அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு அது அப்படி ஆயிடும். அது பாப் அடுத்து கேள்வி கேட்கிறார், சரி சில பேருக்கு வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அவங்க அதை சாப்பிட்டா பிரச்சனை ஆயிடும், அவங்களும் அந்த பிரசாதத்தை கண்டுக்காம சாப்பிடணுமா அப்படின்னு கேட்கிறார். ப்ரோபா சொல்ற, இல்லை இல்லை, முழுமை பெறாத பக்தர்கள் இப்படி பாகுபாடுகளை அனுசரிக்கலாம். ஆனால் முழுமை பெற்ற பக்தனுக்கு இந்த வேறுபாடுகள் எல்லாம் இருப்பதில்லை. முழுமை பெற்ற பக்தர்களை நீங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும்? யாரையும் நம்ம நகல் செய்யக்கூடாது. உங்களுக்கு பாகுபடுத்தும் தன்மை இருக்கிறவரை நீங்கள் முழுமையான பக்தன் அல்ல. ஆனால் பக்குவம் பெற்ற பக்தனைப் போல பாவனை செய்து கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் ஏன் சாப்பிட வேண்டும்? கேள்வி கேட்கிறார் பிரபுபாத். என்னமோ நான் அப்படியே பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், எதை போட்டாலும் சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்றது, அப்புறம் போய் வயிற்றில் பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு 10 நாள் படுத்துக்கிறது, அது மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரோபா தொடர்றார், இதில் முக்கியம் என்னவென்றால் பக்குவமடைந்த பக்தன் எந்தவித பாகுபாடும் பார்ப்பதில்லை. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படும் எதுவும் அவனுக்கு அமுதம், அவ்வளவே. கிருஷ்ணர் பக்தனிடமிருந்து எதையும் ஏற்றுக்கொள்கிறார், தன் பக்தன் அளிக்கும் எதையும் ஏற்றுக்கொள்கிறார். பக்குவமடைந்த பக்தன் எதையும் பாகுபடுத்தி பார்ப்பதில்லை. நான் பக்குவமடைந்த பக்தனாக இருந்தால் பாகுபாட்டு உணர்வு என்னில் இருக்கும் போது நான் ஏன் முழுமையான பக்தனைப் போல பாவனை செய்ய வேண்டும்? அதான் ப்ரோபாத் என்ன சொல்றாருன்னா, நம்ம பாகுபடுத்தி பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம பக்குவம் அடையில, அப்ப ஏன் நீ பக்குவமடைந்த பக்தனை போல சாப்பிடுற? ஒன்ஸ் நம்ம பாகுபடுத்தி பார்க்க ஆரம்பிக்கிற பட்சத்திலேயே நம்ம இன்னும் பக்குவம் அடையலன்னு அர்த்தம் ஆயிடுது. அப்படி பக்குவம் அடையாத நிலையில நம்ம ஏன் பக்குவம் அடைந்தவங்களை போல நகல் செய்யணும்னு கேட்கிறார். நான் முழுமையான பக்தனாக இல்லாவிடில் என்னால் எல்லாவற்றையும் ஜீரணிப்பது சாத்தியமல்ல. பக்தன் மூடனாக இருக்கக்கூடாது. கிருஷ்ணயே பஜசே படாச்சதுர் என்று சொல்லப்படுகிறது. எனவே பக்தன் தன் நிலையை அறிந்திருக்கிறான். மற்றவர்களை உரிய முறையில் சமாளிப்பதற்கான அறிவு அவனுக்கு இருக்கிறது. எப்படி பக்தர்கள் பிரசாதம் தெய்வீகமானது, அதே நேரத்தில் பயிற்சியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் அதை நம்மளுடைய உணவிற்கு உடலுக்கு எது உகந்ததுங்கிறத பார்த்து ஏற்றுக்கொள்வதிலையும் தவறு கிடையாது. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம் ஸ்ரீல பிரபுபாதர் சில நேரங்களில் ஒழுங்காக பிரசாதம் கிருஷ்ணருக்கு ஒழுங்காக தயாரிக்காததை கண்டிச்சிருக்கிறார். இங்கே பார்க்கலாம், மெக்சிகோவில் ஒருத்தர் சொல்கிறார், இந்த பூரியெல்லாம் என்ன ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த காய்கறி ரொம்ப மகா மட்டமாக இருக்குது. ரொம்ப சார், திஸ் பூரிஸ் ஆர் டெரிபிள், திஸ் வெஜிடபிள் இஸ் ஹாரிபிள், திஸ் பிரசாதம் இஸ் நாட் குட், டிடி வர்ஷிப் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் கிளாஸ். பகவானுக்கு பண்ணுறது எல்லாமே முதல் தரமாக இருக்கணும், நீங்கள் விக்கிரகத்தை நல்லா வழிபடணுங்கிறார். நைரோபியில் ஒரு தடவை அவருக்கு மேஸ் மூஸ், எனி ஐடியா வாட் இஸ் திஸ்? ஆ, மக்காச்சோளம். ஓகே, ஒரு தடவை பிரபுபாதுக்கு நைரோபியில் மக்காச்சோளத்தில் ஏதோ பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரபுபாதை பார்த்துட்டு இது என்ன பண்ணி சாப்பிட்ற சாப்பாடுமே சாப்பாடு தர்றேன்னார், இவ்வளோ கல் மாதிரி இருக்குதுன்னார். அப்புறம் அந்த சுண்டலை பார்த்துட்டு அவர் சார் இது என்ன குதிரை சாப்பிட்ற மாதிரி தர்ற கல் மாதிரி இருக்குதுன்னு திட்டினார். அப்புறம் உடனே என்ன பண்ணார்னா, அங்கே இருந்த ஒரு டிவோட்டி ஹரி கிருப்பான்னு சொல்லி ஒரு அமெரிக்கா கருப்பர் இனத்தை சார்ந்தோம், அவர் என்ன பண்ணார்னா உடனே கிச்சனுக்கு போய் கொஞ்சம் ஐயோ இதெல்லாம் வேகாமல் கொடுத்துட்டாங்க பிரபுபாதுக்கு, பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்கிறாரு, குதிரை சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு திட்டுறாருன்னு சொல்லிட்டு போய் காய்கறிலாம் வேக வச்சு பிரபுபாதுக்கு கொண்டு வந்து கொடுத்த. அதுலேயும் எந்த உப்பு இல்லை உரப்பு இல்லை ஒன்றுமே இல்லை. அதை பார்த்துட்டு பிரபுபாத் அதை திட்டினார், இது என்ன நாய் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு. முறையாகவும் இருக்கணும், அது அவசியம். சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றது, இது சாப்பிட்டதுக்கப்புறம் இலைய உள்புறமாக மடிக்கணும், இப்படி மடிக்கணும், இப்படி மடிக்கக்கூடாது. இலை வீட்டுக்கு போனாதான் எப்படி மடிக்கணும்னு சொல்லுவாங்க. பிரசாதம் எடுத்துக்கும்போது உள்புறமாக இலையை மடிக்கணும், மூன்று தடவை வாய் கொப்பளிக்கணும். அவங்கவுங்க தட்டு அவங்கவுங்களே கழுவுறது நல்லது. குளியல், அதாவது குளியல் அறையில் போய் கழுவுறதோ பாத்திரத்தை கழுவுறதோ சாப்பிட்ட தட்டை கழுவுறதோ கூடாது டாய்லெட்டில் போய். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் உட்கார்ந்து உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்தந்த இடத்த அவங்கவுங்க தொடச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கூட மொத்த ஹாலையும் ஒரு தடவை துடைக்கிறது நல்லது. சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே தூங்கக்கூடாது, உடனே வலுவான வேலைகளை செய்யக்கூடாது, உடனே பயணம் செய்யக்கூடாது. இந்த மூன்றையும் தவிர்க்கிறது நல்லது. கொஞ்ச நேரம் மென்மையாக நடக்கலாம், நடக்கலாம், ஆனால் ரொம்ப வலுவாக நடக்கூடாது. ரொம்ப தூரத்துக்கு பிரயாணம் அந்த மாதிரி நடக்கூடாது. எப்போ சாப்பிட்ணும், செரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ணும். அதுதான் ஆயுர்வேதிக் மெத்தட். ஏற்கனவே போட்ட உணவு செரிச்சிருச்சுன்னா சாப்பிட்ணும். எப்போ செரிக்கும் அதை நம்ம நெறிப்படுத்தணும், அது அவசியமாகுது. பொதுவாக கொஞ்சமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் செரிக்கும், அதிகமாக சாப்பிட்டோம்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் செரிக்கும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது நல்லதில்லை, சில பேருக்கு விக்கிக்கும் அடைச்சிக்கும், அந்த நேரத்தில் கொஞ்சம் வேணால் கொஞ்சமாக தண்ணி குடிக்கலாம். பொதுவாக சமைக்கிறவங்க வெறும் ட்ரையாக சமைக்கக்கூடாது, எப்போவுமே இதில் ஏதாவது கொஞ்சம் நீர்த்த பதார்த்தங்களும் இருக்கணும், அப்போ அடைக்காது. வெறும் ட்ரையாக இருந்ததுன்னா அடைக்கும். இப்போ தோசையெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அடைக்கும், ஏன்னா அது ட்ரையாக இருக்கும். அதுக்கு சாம்பார் இருந்ததுன்னா அடைக்காது. ஆ, அது இல்லை, பொதுவாக சில நேரத்தில் தோசையும் இட்லி பொடியும் வச்சோன்னா தண்ணி இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது நல்லதல்லன்னு சொல்லப்படுது ஆயுர்வேதத்தில், ஏன்னா ஜீரண சக்தியை குறைச்சிருது. சாம்பாரில் இருக்கக்கூடிய நீர் வந்து அதில் கொஞ்சம் சூடு இருக்கும். அதனால் அது உங்களுடைய ஜீரணத்தை தடுக்காது. நம்ம முக்கியமாக சாப்பிடக்கூடியது, நிறைய சாப்பிட்றது மத்தியான வேளையில் சாப்பிடணும். காலையிலையோ ராத்திரியோ நிறைய சாப்பிடக்கூடாது. கலி காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, ஆஃபீஸுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, டிஃபனில் துளுக்கொண்டு கட்டிட்டு போய் மத்தியானம் சாப்பிட்றாங்க. காலையில் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றாங்க, ராத்திரி வயிறு முட்டை சாப்பிட்றாங்க, ரெண்டுமே தப்பு. என்ன பண்ணுறது, சில நேரத்தில் நடைமுறை சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கலாம், கூடி மட்டும் அனுசரிக்க முடிஞ்சால் அனுசரிக்கலாம். ஏன்னா மத்தியான நேரத்தில் சூரியன் உச்சியில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எளிமையாக செரிக்கும். அதனால் மதிய நேரத்தில் நல்லா சாப்பிடணும். இரவு நேரத்தில் முடிந்தால் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம், இல்லை கம்மியாக சாப்பிடணும். ராத்திரி நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப பெரிய தவறு. காலையில் மங்களாரத்துக்கு எந்திரிக்க முடியாது. ராத்திரி நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா காலையில் மங்களாரத்துக்கு எந்திரிக்கிறது சிரமமாக இருக்கும். இரவில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. பால் மட்டும் சாப்பிட்றது நல்லது, இல்லை அதை கூட தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாத்தையும் நம்ம பயிற்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்தந்த நேரம் ஆச்சுன்னா கரெக்டாக பசிக்கும். அந்த நேரத்தில் பசிக்கு உணவு கொடுத்தோம்னா சரியாக போயிடும். இப்போ கூட உங்களுக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4 ஓகே, 4 ஸ்லைட். உணவுக்கு நடுவில் அப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது மொத்த உடம்பையும் கெடுத்துரும். ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப கெடுதலான ஒரு பழக்கம், தவிர்க்கணும். நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா யார் யாரோ சுட்டி காட்டுறாங்க. அம்மா பாரதி உன்னை காட்டுறாரு பாருங்க அப்பா. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, புலன்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போயிடும். அஜீர்ணாகுது, மனசு எப்போ பார்த்தாலும் அதை கேட்டுகிட்டே இருக்கும். நாங்கள் கூட பார்த்தோம், சரி பக்தர்கள் ரொம்ப அதிக நேரம் பணிபுரிகிறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் சைத்தன்ய சரிதாமிரதம் பண்ணும்போது சாயந்த நேரத்தில் சில நேரம் சில பதார்த்தங்களை கொடுத்தோம். சரி ரொம்ப நேரம் வேலை செய்கிறாங்க, களைப்படைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பக்தர் வந்து சொல்கிறார், பிரபு அதை கொடுத்துட்டீங்க, அது கொடுக்காம எப்படி இருக்கிறது, மனசு அந்த நேரம் ஆச்சுன்னா அதை கேட்குது, ஸ்நாக்ஸ் கேட்குது. ஆ வயிறு கேட்கறது இல்லை, வயிறு கேட்காது, வயிறுக்கு அவசியமே இல்லை, அது மனசு கேட்கும். ஆ அதனால அது அவசியம். மகாபிரசாதம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எடுத்துக்கணும். அதுவும் குறிப்பாக மகாபிரசாதம் ஏதாவது தூரமான இடத்துல இருந்து மகாபிரசாதம் வருதுன்னா உடனே எடுத்துக்கலாம். அதில் அது எந்த நேரமாக இருந்தாலும் தவறு கிடையாது, எடுத்துக்கலாம். சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் தவிர்க்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில இஸ்கான் கோயில்களில் நடைமுறைக்கு வசதிக்காக காலையில் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க, மத்தியானம் சாயந்தரம் 4, 4:30 வச்சுருப்பாங்க. எங்களுக்கு கூட அனுபவம் இருக்கும், ஈஞ்சம் பாக்கத்தில் இருக்கும், 4, 4:30 இருக்கும், ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும், 5, 6 வந்து உட்காந்து சாப்பிடுவோம். கூடி மட்டும் அதை தவிர்க்கிறது நல்லது. சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. எப்படி தண்ணி குடிக்கிறது, வலது கையில் குடிக்கிறதா இடது கையில் குடிக்கிறதா, வலது கையில் குடிக்கிறதா இடது கையில் குடிக்கிறதா, வங்காளத்தில் இருக்கக்கூடிய வழக்கம் என்னன்னா வலதுகை அதாவது சாப்பிடும்போது நம்ம சாப்பிடும்போதும் சரி எப்போவுமே குடிக்கிறோம்னா வலதுகையில் குடிக்கிறது. தென்னிந்தியாவில் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா தண்ணீர் மட்டும் இடதுகையில் குடிப்பாங்க, ஈவன் பிராமணர்கள் கூட தண்ணீர் மட்டும் இடதுகையில் குடிப்பாங்க. அப்படி தண்ணீர் இடதுகையில் குடிக்கிறோம் அப்படின்னா எச்சம் பண்ணக்கூடாது, வலதுகையிலே குடிக்கிறது சிறந்தது. சில நேரத்தில் என்ன ஆகும்னா டம்ளர் இருக்காது, நான் நடைமுறையில் சொல்கிறேன், சில நேரத்தில் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். சில இடங்களுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவாங்க தண்ணியை. அப்போ என்ன பண்ண முடியும்னா இடது கையில் வாங்கி தூக்கி குடிப்பாங்க. இடது கை என்றைக்கும் நீங்கள் இடது கையில் குடிக்கிறது நல்ல பழக்கம் கிடையாது, வலது கையில் தான் குடிக்கணும், அதுதான் பழக்கம். ஆனால் அப்படி இடது கையில் குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் எச்ச பண்ணாமல் குடிங்க. உட்காந்து குடிக்கிறது பண்பாடு, நின்றுக்கிட்டு குடிக்கிறதை காட்டிலும். சில நேரத்தில் இன்னொரு பழக்கம் என்ன அப்படின்னா, எங்கே வெளியில் போகிறோம், வெயிலாக இருக்குது, குளிர்பானம் வாங்கி குடிக்கிறது. ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அந்த மேற்கத்திய நாடுகளில் பயணம் செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக, ஒரு ஜீரணத்துக்காக ஸ்ரீல பிரபுபாத் செவனப் ஒரு டம்ளரில் செவனப் குடிப்பார், சில நாள் குடிப்பார். அது என்னாச்சு தெரியுமா, பிரபுபாத் செவனப் குடிக்கிறார். ஆ, ஒரு பொசிஷனில் இஸ்கானில் எல்லாரும் செவனப் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ, மெனு மத்தியானம் மெனுவில் செவனப்பும் சேர்ந்துடுச்சு. அப்புறம் பார்த்தார் பிரபுபாத், எதுக்குடா நீங்களாம் செவனப் குடிக்கணும், செவனப்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் நிறுத்திட்டார். இவங்க பண்ணுற தொல்லை தாங்க முடியும், கூடிய மட்டும் தவிர்க்கிறது நல்லது. பிரபுபாத் தான் சொன்னார், ஏதாவது சில நேரங்களில் பரவாயில்ல, கூடிய மட்டும் தவிர்க்கிறது நல்லது. நேற்று இது சொன்னேன், நீர் பதார்த்தத்தில் நகம் படக்கூடாது, நகம் பட்டது அப்படின்னா அது களங்கமானதாக கருதப்படுது. பூச்சி ஏதாவது விழுந்துருச்சுன்னா அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சிக்கிறது நல்லது. லாஸ்ட் டாபிக் இந்த கிளாஸுக்கு, பாத்திரம். என்ன பாத்திரத்தில் சமைக்கிறது, மண் பாத்திரம் பெஸ்ட். மண்ணில் சமைக்காது, சமைச்சிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஒரு தடவை சமைச்சா தூக்கி போட்டுருவாங்க. இல்லை கழுவி யூஸ் பண்ணால் கூட மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். மண் சாதான், மண் பாத்திரம்னா மண் சட்டி தான். இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயிலில் மண் சட்டியில் தான் சமைப்பாங்க. மண் சட்டியில் சமைக்கிறது சிறந்தது. இல்லைன்னா பித்தளையில் சமைக்கலாம், இல்லை சில பொருட்களில் சமைக்கலாம், அஷ்டதாத்துக்கள் அது மாதிரி சமைக்கலாம். ஆனால் சமைக்கிற பொருள் எந்த பொருளை சமைக்கிறோங்கிறதையும் பார்க்கணும். சில நேரத்தில் பித்தளையில் நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை, அங்கே விஷமாயிடும். புளி அதில் புளி அந்த சிட்ரிக் ஆசிட்லாம் பித்தளையில் சேர்க்கக்கூடாது. அதனால் எந்த பாத்திரத்தில் எது சமைக்கணுங்கிறதையும் யோசித்து சமைக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துரு பிடிக்காத இரும்பு, எஃகு இரும்பு அதை உபயோகிக்கிறோம். பண்பாடில் அது மாதிரி கிடையாது, இரும்பில் எதையுமே உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் பொதுவாக இன்றைக்கு ஏற்கப்படக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு எது ஏற்கப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக்கு, அலுமினியம், பீங்கானு, இரும்பு. அலுமினியம் ரொம்ப ரொம்ப அபாயகரமான, கிருஷ்ணருக்கு சமைக்கிறதுக்கு உகந்த பாத்திரம் கிடையாது. அலுமினியத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கூட அந்த தண்ணி கூட விஷமாயிடும். நீங்கள் பார்க்கலாம், தண்ணி சில நேரத்தில் அலுமினிய பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் அடியில் கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருந்ததுன்னா அந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் அப்படி நகர்த்திட்டு ஒரு ஒரு நாள் வச்சு பாருங்கள். வெறும் தண்ணியை வைங்க இப்போ அலுமினிய பாத்திரத்தில், அந்த இடத்த தொட்டு பார்த்தீங்கன்னா சொர 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 சொரன்னு இருக்கும், அலுமினியம் எடுத்துக்கிட்டு வரும். அலுமினியம் விஷம், ஃபுட் பாய்சன். அலுமினியத்தில் சமைக்கக்கூடாது. பிளாஸ்டிக் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பீங்கான்லாம் கூட சமைக்கிறதுக்கு உபயோகிக்கக்கூடாது. இரும்பு தவிர்க்கணும், குறிப்பாக இரும்பில் துரு பிடிக்கும், அது துரு, அதனால் அதை உபயோகிக்கிறது தவிர்க்கிறோம். இலை உபயோகிக்கிறோம் அப்படின்னா இலைகளில் சிறந்தது தாமரை இலை. தாமரை இலையில் பரிமாறுறது, தாமரை இலையில் சாப்பிட்றது அப்படிங்கிறது உகந்தது. தாமரை இலை இல்லாத பட்சத்தில் வாழை இலை, வாழை இலை இல்லாத பட்சத்தில் மற்ற இலைகள். பெரிய பெரிய பணக்காரங்க ஆதி காலத்துலாம் தங்கத்தட்டு உபயோகித்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் சில நேரம் சில இடங்களில் பணக்கார வீட்டில் வெள்ளித்தட்டு உபயோகிக்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாத் வெள்ளித்தட்டில் சாப்பிடுவார். நிறைய நேரங்களில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டுலையும் சாப்பிட்ருக்கிறார் பிரபுபாத். கல் தட்டு உபயோகிப்பாங்க, குறிப்பாக பெங்காலில் அது ஒரு கலாச்சாரம். கல் தட்டு பார்த்துருக்கீங்களா, கல் தட்டு பார்த்தது இல்லையா? நம்ம ஊர்லேயே சாப்பிடுவாங்கப்பா சில நேரத்தில் கல்லு தட்டு. ஆ கல்லில் தட்டு நீங்கள் பெங்காலில் போனீங்கன்னா ரொம்ப காமன், கல் தட்டு அதுவும் தூய்மையான ஒன்று. ஆ கோல் மாவு கல்லையும் தமிழ்நாட்டில் மாவு கல்லில் இருக்கும், அங்கே வேறு மாதிரி ஒரு கல்லில் இருக்கும். பெங்காலில் தமிழ்நாட்டில் மாவு கல்லில் தட்டு இருக்கும். எங்கள் பாட்டி வீட்டிலலாம் நாங்கள் மாவு கல்லில் தட்டில் சாப்பிட்ருக்குறோம் நிறைய தடவை. யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்ஸ் கூடிய மட்டும் பேப்பரு இல்லை இயற்கையை சார்ந்த பொருட்கள் நல்லது. இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அசைவ உணவு சமைச்ச பாத்திரத்தில் கிருஷ்ணருக்கு சமைக்கிறது நல்லதில்லை. நேற்று ஒரு கேள்வி எழுப்பினார், நான் போகிற இடத்துல என்ன பண்ணுறது, ஏதாவது என்ன எப்படி அனுசரிக்க முடியுமோ அப்படி அனுசரிக்கலாம். பொதுவாக அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது சிறந்தது. ஒரு தடவை நான் மகாராஜுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தப்ப கேஸ் தீந்து போச்சு. நாங்கள் தனியாக ஒரு மலையில் ஏற்காடு மலையில் இருந்தோம். ராத்திரி பால் கொடுக்கணுங்கிறதுக்காக, பால் தானே பாலுக்கு தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் இங்கே அவங்க பாத்திரம் கிடையாது நம்ம பாத்திரம் தான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் சுட வச்சு கொண்டு வந்தேன். யாராவது கேட்டால் என்ன பண்ணேன் எது பண்ணேன், அங்கே அந்த வாட்ச்மேன் வீட்டில் போய் காய்ச்சிட்டு வந்தேன். அப்படியே பார்த்தார், ஹீஸ் அ மீட் ஈட்டர்னர், மாமிசம் சாப்பிட்றோன்னாச்சு. நோ மகாராஜ், நான் எங்களோட நம்ம பாத்திரம் தான் கொண்டு போனேன், ஸ்டவ்வு அவன் ஸ்டவ்வு தானே என்னார். அதனால் கூடி மட்டும் தவிர்க்கிறது நல்லது. ஆனால் மகாராஜ் அதை எடுத்துட்டார், தவிர்க்கலை அவர் எடுத்துட்டார். இருந்தாலும் அது கூடி மட்டும் தவிர்க்கலாம். நேற்று கேட்ட கேள்வி மாதிரி போகிறோம் ஒரு இடத்துல வேறு வழியே இல்லை, வழியே இல்லைன்னா பரவாயில்ல, கூடிய மட்டும் தவிர்க்கிறது சிறந்தது. உடஞ்ச பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பிட்றதுக்காகட்டும் சமைக்கிறதுக்காகட்டும் விரிசல் விட்டது அப்படின்னா அது ஸ்க்ராப். ஓகே, ஸோ இப்போ பார்த்ததெல்லாம் ஓகே ஓகே. இப்போ பார்த்ததெல்லாம் பிரசாதம் எடுத்துக்கிறத பற்றி. பிரசாதம் எடுத்துக்கிறதுல எவ்வளோ இருக்கு பாருங்க, ஆ எவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகே க்வெஸ்சன்ஸ். ஓகே கேஷபல்ராம், சில நேரத்தில் நம்ம பிரசாதம் எங்கேயாவது இருந்து கிடைக்கும் போது யார் சமைச்சாங்க என்ன சமைச்சாங்கன்னு தெரியாட்டி நெருடலாக இருக்குமே, தெரிஞ்சுக்கிறது நல்லது. சிம்பிள், உங்கள் கேள்வியிலே உங்களுக்கு பதில் இருக்கு. எஸ் ப்ரோ, சில அவர் கேட்குறார், சில நேரத்தில் கோயில்லே கோயில் பிரசாதத்தை எடுத்தால் கூட நம்மளுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுற மாதிரி நமக்கு தோணலாம். அப்போ அத்தகைய உணவுனால நம்ம பாதிக்கப்படுறோம்னு அர்த்தமாகுமா? இருக்கலாம், எப்படி நம்மளால் எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது, நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. யா ஒரு இடத்துல வரும்போது பிரபுபா சொல்றார், சில நேரத்தில் நம்மளால் யூகிக்க முடியாது, ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஒன்று என்ன அப்படின்னா சூழ்நிலை, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் மாறுபடலாம். சில சூழ்நிலை அந்த பக்தர்களுடைய பிழையாகவும் இருக்கலாம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு முக்கிய காமன் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்கிறேன், யா அதான் சொல்கிறேன். அது தனிப்பட்ட நபருக்கு நமக்கும் இருக்கலாம், நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம், மொத்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். அது சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. தட்டுக்கு வெளியில முருங்கக்காய் அதெல்லாம் வைக்கிறது எப்படி? கூடுமான வரைக்கும் தவிர்க்கணும், தவிர்க்கிறது சிறந்தது. தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்கத்தில் பெருசாக இருக்கும், இலை பெருசாக இருக்கும், ஒரு ஓரமாக வைக்கலாம். சில நேரத்தில் சில பதார்த்தங்களில் எடுக்கும்போது அளவில் இருக்கும்போது உள்ளே வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். பொதுவாக வெளியில் வைக்கிறது நல்லது கிடையாது. சில நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வெளியில் வைக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. நீங்கள் இப்போ ஏதாவது நிறைய இருக்குது, ஏற்கனவே தட்டில் நிறைய இருக்குது, விசேஷ நாளாக இருக்குது, நிறைய கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்த ஐட்டம் கொடுத்துட்டாங்க, தட்டில் இடமே இல்லை. பெஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி இடமே இல்லாத சூழ்நிலைக்கு வாங்குறவங்களும் வச்சுக்கூடாது, சர்வ் பண்ணுறவங்களும் வச்சுக்கூடாது. சர்வ் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சர்வ் பண்ணணும், வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்ணும். சில நேரத்தில் தவிர்க்க முடியாமல் போச்சு, இடம் இல்லை, உள்ளே வச்சுக்கிறத காட்டு வெளியில் வைக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. கூடுமான வரைக்கும் உள்ளே வைக்கிறது சிறந்தது. நம்மளுடைய தட்டிலேயே ஒரு ஓரமாக முருங்கைக்காய், சக்கை, தக்காளி தோல், அதெல்லாம் நம்மளுடைய தட்டிலேயே ஒரு ஓரமாக வைக்கிறது நல்லது. வெளியில் தூக்கி போட்டோம் அப்படின்னா அது இந்த இடமும் ஒரு மாதிரி ஆடாக இருக்கும், பண்பாடாகவும் தெரியாது. அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, நம்மளுடைய நம்மளோட மூத்த மகாஜனங்கள் சாப்பிட்ட இலையில சாப்பிட்றது அடுத்த செஷன். ஆ சர்வமங்க சாப்பிட்டு நமஸ்காரம் பண்ணுறது கூடாதுன்னு சொன்னேன் அந்த இடத்துல. பிரசாதம் கண்டாமினேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஓகே, அவர் கூப்பிடுப்பா, வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். அத்தகைய உணர்வு, அத்தகைய உணர்வு பெற்ற நிலையில, உயர்வு பெற்ற நிலையில ஒருத்தர் இருந்தார்னா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ஊசி போன பிரசாதத்தை அவர் கொடுத்து பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பசுவுக்கு விலையே இல்லை, கொடுத்து பார்ப்போம்பா, அவர் உண்மையில் அந்த கான்சியஸில் இருக்காராங்கிறத கொடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலி ஒன்று என்னென்னா, நம்ம எதையும் ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது. ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை பின்பற்றணும். பிரபுபாத் நமஸ்காரம் பண்ணியிருக்கிறாரா பிரசாதம் சாப்பிட்ட இடத்த? கிடையாது. யாராவது ஆச்சாரியர் நமஸ்காரம் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. பிரசாதத்துக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணணும்னா, பிரசாதத்தை மரியாதையோடு எடுத்துக்கிறது. பிரசாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணுறது மட்டும்தான் மதிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு போகஸ் கான்செப்ட். நம்ம பிரசாதத்துக்கு மரியாதை கொடுக்குறோம். எப்படி மரியாதை கொடுக்கணும்? ஆச்சாரியர் சொல்கிறாங்க, முன்னாடி பக்திவினோத் தாக்கூருடைய பாடலை நம்ம மனதோட ஆழமாக அதை சொல்லலாம். வேறு சில பிரார்த்தனைகள் இருந்தால் கூட பிரார்த்தனைகளை சொல்லலாம். முறையான மனப்பான்மையோட பண்ணணும். நான் தான் டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி பிரசாதத்துக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ணோம். அது ஆச்சாரியர்களுக்கு கொடுத்தது, அதை பின்பற்றணும். பிரசாதத்துக்கு மரியாதை கொடுக்கறதுக்கே நம்ம நினைச்ச விதத்தில் விம்சிக்கலாக செயல்படக்கூடாது. நமக்கு மனசுக்கு தோணுன மாதிரி நம்ம செயல்படக்கூடாது. அதாவது ஒரு விஷயத்த எப்படி, இப்போ விக்கிரகம் இருக்காங்கன்னு வச்சோம், சாமி இருக்கார், பூஜை பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன எப்படி பூஜை பண்ணுறோம். நம்ம இஸ்கானில் அகர்பத்தி காட்டுறோம், விளக்கு காட்டுறோம், தண்ணி கொடுக்குறோம், கர்ச்சிஃப் காட்டுறோம், பூ கொடுக்குறோம், சாமரம் கொடுக்குறோம், மயில் தொகை கொடுக்குறோம். இது ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணருக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்க, கிருஷ்ணருக்கு இதெல்லாம் கொடுக்கணுங்கிறது. அதை விட்டுட்டு இதென்ன நான் கிருஷ்ணருக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அது தப்பு. அதாவது இது என்ன மயில் தொகையில் ஒரு இது இருக்கு, நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கோழி ரெக்கையை வச்சு ஒரு விசிறி பண்ணி நான் கிருஷ்ணருக்கு விசிறி விடுறேன் அப்படின்னா அது புதுசாக நம்ம ஒன்று திணிக்கிறோம். இல்லை இது நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் கொடுக்குறீங்க, நான் புதுசாக இன்னொன்று திணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று திணிக்கிறேன்னா அவசியம் இல்லாத விஷயங்கள். மனசார நம்ம வந்து தேங்க் பண்ணலாம், தப்பு தவறு கிடையாது. அது நமஸ்காரம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பிராமண பண்பாட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் பகவானுக்கு நன்றி சொல்லுவாங்க, அந்த பழக்கம் இருக்கு. அவங்க புரோக்ஷனம் பண்ணிட்டு முடிச்சுப்பாங்க, புரோக்ஷனம் பண்ணி ஆரம்பிப்பாங்க, புரோக்ஷனம் பண்ணி முடிப்பாங்க. தட் இஸ் ஓகே. அதான் சொல்கிறேன், சாஸ்திரங்கள், ஆச்சாரியர்கள் தொன்று தொட்டு வரக்கூடிய சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய பழக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதை பின்பற்றத தவறு கிடையாது. அதான் ரைட் ஹேண்ட தட்டை எடுத்து தலையை தூக்கி தொம்முன்னு அந்த இடத்துல எச்சல் அப்படியே போட்டுதான் நமஸ்காரம் பண்ணுவாங்க. நிறைய நேரத்தை பார்த்துருக்கேன். அது அது எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இங்க பேச வேண்டும். சாப்பிட உடனே தூங்கக்கூடாது, பயணம் பண்ணக்கூடாது, உடனடியாக மலம் கழிக்கக்கூடாது, உடனடியாக சிறுநீர் கழிக்கவும் கூடாது. ஆமாம், பொதுவாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிறுநீர் கழிச்சிட்டு வர்றது நல்லது. அரை மணி நேரம் முன்னாடி குடித்தது நல்லது. ரொம்ப தாகமாக இருக்குன்னா குடிக்கலாம், பட் அந்த மாதிரி வச்சுக்கூடாது. ஆமாம் ஆமாம், அதுதான் சொன்னேன். முதல்ல சொன்னே மனுஸ்மிருதியில இருந்து சொன்னே. வச்சுட்டு வந்துருங்க, தப்பு கிடையாது. வீட்டில் ஆக்சுவலி அங்கே போய் வைக்கிறதோட சாப்பிட்ட இடத்துல வச்சிடறது நல்லது. அது தவறு. அதாவது பொதுவாக ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, கேள்வி என்ன அப்படின்னா, வீட்டில் சில நேரத்தில் சட்ட கழுவு வேண்டாம், எல்லாத்தையும் ஒட்டுக்க கழுவிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தேய்ச்சி கழுவுறோம், ஒட்டுக்க கழுவிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேத கலாச்சாரத்தில் சொன்னால் எத்தனை பேர் யாரோ அம்பு வரும்னு தெரியல. பண்பாடு என்ன அப்படின்னா, கணவன் சாப்பிட்ட தட்டில் மனைவி சாப்பிட்றது, இலையில ஒரே தட்டில், அப்புறம் அடுத்த நாள் அந்த தட்டில் போய் கணவன் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அந்த தட்டில் கணவன் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அப்படி கிடையாது. ஆனால் இலையில சாப்பிட்றாங்க அப்படின்னா, கணவன் சாப்பிட்ட இலையில மனைவி சாப்பிட்றது அப்படிங்கிறது பண்பாடு, அதில் எந்த தவறும் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் தட்டில் சாப்பிட்றோம். இன்னைக்கு நவீன காலத்தில் யாரும் இலையில சாப்பிட்றது கிடையாது. தட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா, கணவனுடைய தட்டை மனைவி கழுவி வைக்கிறது அப்படிங்கிறதும் பண்பாடு. அதனால ஒருத்தவங்க கழுவுறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா தவறு கிடையாது. அதே சமயத்தில் கழுவுறோன்னு சொல்லிட்டு கழுவாமையே மணிக்கணக்கில் வச்சிருக்கவும் கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன கேள்வியை கேட்டோம்னா கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏ, ஒருத்தவங்க பக்தரா இல்லை அப்படின்னா, கணவன் பக்தரா இல்லை, எப்படி மனைவி சாப்பிடணும்? அவசியம் இல்லை. இன்னைக்கு எனிவே அது பழக்கத்தில் இல்லை. எப்படி பார்த்தாலும் அது பழக்கத்தில் இல்லை. பக்தராக இருக்கிறவங்களையும் எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. முன்னாடியே சாப்பிட்றாங்க, அது வேற இருக்கு கலிகாலத்தில். சரி, ஓகே. கழுவி நம்ம வச்சதுக்கப்புறம் அது நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றோங்கிறத பொறுத்து இருக்கு. ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. தூய்மையாக இருந்ததுன்னா, ஈரத்தன்மையோடு இருந்தது அப்படின்னு சில இடங்களில் அதையும் தவிர்ப்பாங்க. மற்ற பக்தர்களுக்கு இந்த பதார்த்தம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சமைக்கிறது சரியா, எத்தகைய பக்தர்கள்ங்கிறத பொறுத்து இருக்கு. குருவிற்காக சமைக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா குருவிற்கு பிடித்தமான பொருட்களை செய்யறது அப்படிங்கிறது பக்தியினுடைய அங்கத்தில் ஒன்றாகுது. சில நேரத்தில் ரொம்ப மூத்த பக்தர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை செய்யலாம். இல்லை, சில குறிப்பிட்ட நாள்களில் அந்த பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் செய்யலாம். பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தனக்கு திருப்தி, தன்னுடைய திருப்திக்காகங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. பகவானுடைய திருப்திக்காக, மற்ற வைஷ்ணவர்களுடைய திருப்திக்காக, அதில் பெரிய தவறு கிடையாது. தன்னுடைய சொந்த திருப்திக்காகங்கிறது தான் இருக்கக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. பிரசாதம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன், எல்லாரும் எத்தகைய மனப்பான்மையோடு எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.